கிறிஸ்து இயேசுக்கு மிகவும் பிரியமான அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த ஒரு அருமையான சகோதர ஐக்கியத்திற்கு நன்றிகளை நாம் தாழ்மையோடு ஏறெடுத்துக் கொண்டு நாம் இன்றைய வகுப்புக்குள்ள கடந்து செல்வோம். அதற்கு முன்பதாக, கடந்த 4 வாரமாக மிக முக்கியமான ஒரு தலைப்பை நாம் ஆராய்ந்து பார்க்க தேவன் கிருபை செய்திருந்தார். அந்திகிறிஸ்து எதிர்காலத்தில் வரப்போகிற ஒரு தனி மனிதனாகிய அந்திகிறிஸ்து, அவருடைய 7 வருட கொடுங்கோல் ஆட்சி, இன்று இப்படி கிறிஸ்தவர்கள் மத்தியில் காணப்படுகிற அந்த பொதுவான நம்பிக்கைகளுக்கு மத்தியில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து அந்திகிறிஸ்து தனி மனிதன் அல்ல, அது ஒரு மாபெரும் பொய்யான கள்ள அமைப்பு என்பதையும், அந்த அமைப்பு கிறிஸ்து இயேசுவிற்கு பின்பு அப்போஸ்தலர்களுடைய நாட்களிலேயே துவங்கி இந்த நாள் வரைக்கும் இந்த பூமியில் இருக்கிறது என்பதையும் நாம் தெரிஞ்சு கொண்டோம். அந்த அமைப்பு போக்மார்க்கம், அது மாத்திரமல்ல, அதிலிருந்து பிரிந்து வந்து இன்னைக்கு எண்ணிக்கையில மிகப்பெரிய அளவுல பெருகி இருக்கிற புராட்டஸ்டன்ட் சபை அமைப்புகள் அனைத்தும் சேர்த்து அந்த அந்திகிறிஸ்து அமைப்பாக இருப்பதை நாம் தேவனுடைய வார்த்தைகளில் இருந்து தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம். இது ஒரு அக்கிரமத்தின் ரகசியம். தேவனே இதை ஒரு ரகசியம் என்று தான் அங்க சொல்கிறார். ஏன்னா அது செயல்படுகிற விதம் அப்படித்தான் இருக்கும். அது ஜனங்கள்னால அடையாளம் காண முடியாத அளவுக்கு இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு வஞ்சனைக்குள்ள அந்த ஜனங்கள் போயிடுவாங்க. இதெல்லாம் தேவனுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அந்த அமைப்பை அவர் அது ஒரு அக்கிரமத்தின் ரகசியம் என்று அங்க சொல்லியிருக்கிறார். ஆனா இந்த அருமையான பிரகாசமான இந்த சத்தியம் தெரிஞ்ச போது கண்டிப்பா உங்களுக்கு, இப்ப தான் சிஸ்டர்ஸ் கிட்ட பிரதர்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தோம், வயிறெல்லாம் கலக்கி நெஞ்சிலையெல்லாம் கொஞ்சம் படபடன் இருந்து டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போய் எல்லாம் இருக்கும். ஏன்னா இந்த வகுப்பு கேட்கிற வரைக்கும் நாம் கூட அந்த அமைப்புகள் ஒரு அங்கத்தினர், இன்னுமே கூட அங்கத்தினர்கள் தான். ஆனா இந்த அமைப்பினுடைய உண்மையான விஷயம் தேவனுடைய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, அந்த தேவனுடைய வசனம் யாருடைய இருதயங்களுக்கு உள்ள போய் கிரியேட் செய்தோ அவங்களுக்கு இந்த ரியாக்ஷன்ஸ் கண்டிப்பா வரும். அந்திகிறிஸ்து பத்தி கேட்டு கூட மனசு கலங்கலைன்னா கொஞ்சம் டவுட்டா இருந்தீங்க, அவர்தான் சொல்ல முடியும். அவர் ஃப்ரெண்டெல்லாம் இல்ல நமக்கு, அவருடைய பிடிக்குள்ள இருந்து ஒரு பயம் வந்துச்சு. இந்த சத்தியம் கேட்டுனா கண்டிப்பா அந்த தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ள சரியான கிரியேட்டா செய்திருக்கு. ஆனா தொடர்ந்து தேவன் உங்களை பலப்படுத்தி இனி நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறாரோ அந்த சத்தியத்திலையும் கூட அவர் நம்மை வழிநடத்துவார். அந்திகிறிஸ்து பத்தி, இந்த அமைப்பு பற்றி ஒரு சின்ன சுருக்கமான வார்த்தையை சொல்லி முடிக்கணும்னா இதுதான். அதாவது இந்த அந்திகிறிஸ்து அமைப்பு தான் சாத்தான் பயன்படுத்தின ஒரு மிகப்பெரிய ஆயுதம். இந்த உலக ஜனங்களை முட்டாள்கள் ஆக்கிறது, கிறிஸ்தவர்களை மதீனர்கள் ஆக்கிறதுக்கு, வஞ்சிக்கிறதுக்கு சாத்தான் அநேக உபாய தந்திரங்கள் பயன்படுத்துறாரு. ஆனா அவர் அப்படி பயன்படுத்தினதுலேயே ரொம்ப விசேஷமான ஆயுதம் என்னன்னா இந்த ஆன்டி கிரைஸ்ட் சிஸ்டம். எப்படின்னா அந்த சிஸ்டத்துக்குள்ளேயே அந்த ஜனங்களை வச்சு, அந்த சிஸ்டத்தை வச்சே ஜனங்களை வஞ்சிக்கணும். ஆனா அந்த சிஸ்டம் பத்தி ஜனங்கள் தெரிஞ்சுக்கொள்ளவே மாட்டோம். அதனால்தான் நாம என்ன சொல்லுவோம்னா, இந்த ஆன்டி கிரைஸ்ட் சிஸ்டம், அந்த அந்திகிறிஸ்து அமைப்பு, அதாவது இந்த கிறிஸ்தவ மண்டலம், அதுதான் முழு மண்டலம் தான் அந்த அந்திகிறிஸ்த அமைப்பு சொல்லும் பொழுது, இது சாத்தானுடைய மாஸ்டர் பீஸ். மாஸ்டர் பீஸ்னா என்ன? மாஸ்டர் பீஸ்னா என்ன கேள்விப்பட்டு இல்லைங்க? இப்போ ஒரு ஓவியர் இருக்கார் இல்லையா, லியோனார்டோ டா வின்சி, கேள்விப்பட்டிருப்பீங்களா? அவருடைய மாஸ்டர் பீஸ்னா என்ன சொல்லணும் நாம? லாஸ்ட் சப்பர் கூட மாஸ்டர் பீஸ் தான். இன்னொன்னு சொல்லுமே, மோனாலிசா இல்லைங்களா? அவர் ஒரு ஓவியர், அவர் நிறைய படைப்புகள் படைச்சிருக்கிறார். ஆனா மாஸ்டர் பீஸ்னா என்னன்னா அவருடைய படைப்புகள்லயே மிகச்சிறந்த படைப்பு என்னன்னா அது வந்து அந்த கர்த்தர் இயேசுனுடைய கடைசி ராபோஜனம் பெயிண்டிங், அவர் தான் பண்ணாரு. அந்த 12 சீஷர்களோட உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த பெயிண்டிங் அது மாஸ்டர் பீஸ், லியோனார்டோ டா வின்சியினுடைய மாஸ்டர் பீஸ், மோனாலிசா அவருடைய மாஸ்டர் பீஸ் சொல்லுவோம். அது மாதிரி சாத்தான் கூட நிறைய படைப்புகள் பண்ணிருக்கிறாரு ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்கு. ஆனா அவர் அப்படி நிறைய படைப்புகள் படைச்சிருந்தாலும் அவருடைய படைப்புகளே ரொம்ப சிறந்த படைப்பு எதுதான் இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு. அதனால்தான் பாருங்க இவ்வளோ நாள் நமக்கு மத்தியிலே இருந்தாலும் கூட நமக்கு அந்த அமைப்பை கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். சரி, சாத்தானுடைய மாஸ்டர் பீஸ் அவருடைய அருமையான படைப்பாகிய அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பை போன வாரங்களில் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நாம் யாரை பார்க்க போறோம்னா அவரையே குறித்து பார்க்க போறோம். நம்முடைய உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் சாத்தான், யுவர் அட்வர்சரி த டெவில் குறிச்சு இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். பாருங்க, சாத்தான் குறிச்சு நாம ஒரு பாடம் பார்க்கணுமா? கண்டிப்பா பார்க்கணுங்க சகோதர சகோதரிகளே. அவர் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது, அவரு பரலோகத்திலேயே ஒரு பெரிய விஐபி தான். சோ இன்னைக்கு நம்ம அவரை பார்க்கும் போது உங்களுக்கு புரிந்து கொள்ளுவோம் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் இருக்குது என்று. ஏன்னா அவரு நம்முடைய எதிராளியா இருக்கிறார். முதல்ல தேவனுக்கு எதிராளியா இருக்கிறார், அப்புறம் தேவனுடைய உண்மையான பிள்ளைகளுக்கும் கூட அவரு எதிராளியாக இருக்கிறார். சோ இன்னைக்கு இந்த பாடத்தை 38வது பாடத்துல நாம பார்க்கலாம். முதலாவது சாத்தான் குறிச்சு பேசப்படுகிற ஒரு வசனம் வாசிக்கலாம், 1 பேதுரு 5:8. பாருங்க, அப்போஸ்தலன் பேதுரு கிறிஸ்தவர்களுடைய ஆவிக்குரிய விரோதி பத்தி பேசுறார். தி ஸ்பிரிச்சுவல் எனிமி, தி ஸ்பிரிச்சுவல் அட்வர்சரி ஆஃப் தி கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்தவர்களுடைய ஆவிக்குரிய விரோதி பத்தி பேசுறார். அவர் வேறு யாரும் இல்ல, அவரை சாத்தான் என்று அங்கு அப்போஸ்தலன் பேதுரு குறிப்பிடுவதை பார்த்தோம். சோ சாத்தான் யார், அவருடைய சரித்திரம் என்ன, இது அவரு எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவரை பற்றி நாம் அறிஞ்சிருக்கிற விஷயங்கள், அவரை பற்றி பாருங்க. நான் மரியாதையா பேசுறேன். சாத்தான் யார், அவன் சொல்லல, சொல்றதுக்கு நமக்கு தைரியம் கிடையாது. அவர் அவர் நீங்க கூட அவர் தான் சொல்லணும், ரொம்ப இர்ரெஸ்பெக்டான பேர் கூடாது. அவரு அவர் தான். சோ அவர் எப்படிப்பட்டவரு, அவரை பற்றி நாம் அறிஞ்செடுக்கிற விஷயங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு உண்மை, இன்னும் நாம் அறிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன. ஏன்னா அநேக கிறிஸ்தவர்களுக்கு என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, நம்முடைய தேவன் அன்பே உருவான தேவன், அப்படிப்பட்ட தேவன் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டிய அவர் சிருஷ்டித்திருக்கணும். அதுவும் அநேக கிறிஸ்தவர்கள் என்ன விசுவாசிக்கிறாங்கன்னா, சாத்தான் வந்துட்டு அவர் வந்து அழியவே முடியாத ஒரு நபர் என்றும், இல்லைங்களா, அவர் நித்திய காலத்துக்கு வாழ்ந்துட்டு இருப்பாரு, அவருக்கு மரணமே கிடையாது, அவருடைய ஹெட்குவார்டர் வந்து நரகத்துல இருக்கு. அப்ப நரகத்துல இருந்துட்டு அவர் என்ன பண்றாரு, எவ்வளவு ஜனங்களை தன்னிடத்துல இழுத்து கொள்ள முடியுமோ அத்தனை ஜனங்களை இழுத்து கொண்டுட்டு அங்க இருக்கிறார். இதெல்லாம் வந்து கிறிஸ்தவர்கள் பொதுவா சாத்தான் பத்தி கேட்கும் பொழுது அவங்க நம்பிட்டு இருக்கிற விஷயங்கள் சகோதர சகோதரிகளே. சோ இதெல்லாம் உண்மையா, இது நம்ம அங்க யோசிச்சு பார்க்கணும். சோ சாத்தான் வந்து நரகத்துல குடியிருந்துட்டு அவரும் அழியறதே இல்லை, நிறைய ஜனங்களை நரகத்துக்கும் இழுத்துட்டு இருக்கிறாருங்கிறதுல உண்மையா இருக்க முடியுமா, யோசிக்கணும் நாம. ஏன்னா நமக்கு இது ஆச்சரியங்கள் இந்த கேள்வி. நாம இது 37 தலைப்புகள் முடிச்சிருக்கிறோம். அப்போ வேதத்தினுடைய ரகசியங்கள் ரொம்ப ஆச்சரியமானவைகள். உதாரணத்துக்கு நரகம் பத்தி 15வது சப்ஜெக்ட்ல பார்த்தோம், அப்படி ஒரு நரகம் அக்னி மயமான நரகமே இல்லை. நரகம் என்று வேதத்துல சொல்லப்படுவது மறுச்சு போன நிலை தான், அதுதான் ஹேடீஸ், அதுதான் நரகம், அதாவது கிரேவ் பிட், அவ்வளவுதான் நமக்கு மறுச்சு போன நிலைமை தான் அந்த நரகம், வேதம் போதிக்கிற நரகம். அப்போ இந்த நரகமே இல்லை என்று சொல்லும் பொழுது இந்த நரகத்துல சாத்தான் போய் குடியிருக்கிறது, அங்கிருந்து நிறைய ஜனங்கள் அதுக்குள்ள இருக்கிறது, இதெல்லாம் வந்து உண்மையா இருக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுங்களா சகோதர சகோதரிகளே, ஓ பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் இப்படி நினைக்கிறாங்க, சாத்தான் வந்துட்டு இப்படி இருக்கிறார் அப்படி இருக்கிறாங்க. ஆனா ஒரு 2 குரூப் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்களே, அவங்க யாருன்னா கிறிஸ்டா டெல்பியன்ஸ். நம்ம கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்க எல்லாம் ஃபாரின்ல தான் இருக்கிறாங்க. கிறிஸ்டா டெல்பியன்ஸ், அப்புறம் வந்து கிறிஸ்டியன் சயின்டிஸ்ட், அப்படி ஒரு வகுப்பார் பிரிவினர் டினாமினேஷன் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே. சோ இந்த இரண்டு பேர் என்ன சொல்றாங்கன்னா, சாத்தான் ஒரு நபரே இல்லை. இது எப்படி இருக்கு பாருங்க, சாத்தான் என்று சொல்லி ஒரு தனிப்பட்ட ஒரு நபரே இல்லை. சரி, அப்போ சாத்தான் யார் அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உலகத்துல ரெண்டு சக்திகள் இருக்கு. ஒன்னு வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா நன்மை, இன்னொன்று தீமை. இந்த தீமைங்கிற சக்தி தான் என்ன சொல்றாங்க, அது சாத்தான். ஆனா அவர் ஒரு நபர் கிடையாது, அது ஈவில், அவ்வளவுதான். ஈவில் ஃபோர்ஸ் இட்செல்ஃப் இஸ் சாத்தான், அவ்வளவுதான் சொல்றாங்க. அந்த தீமைங்கிற சக்தி தான் சாத்தானே, சாத்தான் ஒரு நபர் தான் கிடையாது அப்படி சொல்றாங்க. இந்த ரெண்டு குரூப் பேசுறாங்க சகோதர சகோதரிகளே. அப்போ இதெல்லாம் என்ன பாருங்க, இதெல்லாம் நம்ம சாத்தான் பத்தி விதவிதமா கேள்விப்படுற விஷயம். கிறிஸ்தவர்கள் ஒரு மாதிரி சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் ஒரு ரெண்டு பிரிவினர் வேற மாதிரி சொல்றாங்க. ஆனா பொதுவா சாத்தானா நமக்கு என்னத்தான், எந்த பிக்சர் தான் மைண்டுக்கு வருது நமக்கு? ஒருவேளை சாத்தான கொஞ்ச நேரம் இமேஜின் பண்ணி ரசிக்கணும்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு உங்க கண்ணுகளுக்குள்ள என்ன மாதிரி போட்டோ வரும், எப்படி இருக்கிறாரு? அப்ப எல்லாரும் இமேஜின் பண்றீங்க டெய்லி, சரிங்களா? சார் சாத்தான் அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கிற ஒரு ரூபம் பாக்குறக்கு, சந்தோஷமா இருக்குங்களா? அப்பப்ப நினைச்சு பாக்குறக்கு ரொம்ப கொடூரமா இருப்பார். அப்படிதான் நம்மளுடைய பிலீஃப் இல்லைங்களா? கொடூரம்னா எந்த லெவலுக்கு கொடூரம்? அவருக்கு அவருடைய அவருடைய சரீர அமைப்புகள்ல ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன, விசேஷ அம்சங்கள், அவர் எப்படி இருப்பார்? ஆமா, அவருக்கு ரெண்டு என்ன இருக்கணும், கொம்பு இருக்கணும், அப்புறம் ரெண்டு பல்லு, அட்லீஸ்ட் ரெண்டு பல்லாத என்ன எடுக்கணும், வெளியே இப்படி நீட்டி டிராவலா மாதிரி இருக்கணும், அப்புறம் ஒரே ஒரு என்ன இருக்கணும், அவருக்கு வால் இருக்கணும், சிஸ்டர் எல்லாம் உற்சாகமாக, சரிங்களா? பாருங்க, இப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். சாத்தான்னா மூஞ்சி சகிக்காது பாக்குறதுக்கு, கொம்பு வச்சுட்டு பல்லு வச்சுட்டு கிட்டத்தட்ட இந்த ஓனிடா டிவிக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இல்லைங்களா? அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? அது கூட உண்மைதான், அதுதான் சாத்தான். இந்த டிவி கொட்டி இருக்கு பாருங்க, அது கூட சாத்தான் தான். அதனால என்னமோ அதுக்கு கொடுக்கற விளம்பரம் கூட அழகாக ஆப்டா கொடுக்கறாங்க. ஆனா சகோதர சகோதரிகளே, இதெல்லாமே கிறிஸ்தவர்கள் மத்தியில நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் பற்றின கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனா நாம் செக் பண்றோம் இன்னைக்கு, எப்பொழுதுமே நம்முடைய விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசமாக அங்க இருக்க வேண்டும். தேவனுடைய வசனங்கள் என்ன சொல்லு, நாம நம்புகிற விசுவாசிக்கிற விஷயத்தை குறிச்சு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லு, அதைய கண்டுபிடிச்சு அதன் மேல வைக்கிற விசுவாசம் தான் மகா பரிசுத்தமான விசுவாசம். ஏன்னா அந்த விசுவாசம் மகா பரிசுத்தமானவருடைய வார்த்தையின் அடிப்பில் இருக்கிறதுனால அது மகா பரிசுத்தமான விசுவாசம். சோ அதுக்கு தான் நம்ம முயற்சி செய்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வகுப்பிலையும் ஒரு போதனைகளை எடுத்துட்டு நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோம். கடந்த 4 வாரங்களா அந்தி கிறிஸ்து பத்தி நமக்கு பலவிதமான நம்பிக்கை, விசுவாசம், எதிர்பார்ப்புகள் இருந்துட்டாலும் வேத வசனம் அந்தி கிறிஸ்து பத்தி என்ன சொல்லி இருக்குது அதுதான் நம்ம கண்டுபிடிச்சோம். தேவன் கிருபை செய்தார். சோ இன்னைக்கும் கூட அதே போல சாத்தான் அவரை குறிச்சு வசன பகுதியில என்ன சொல்லப்பட்டிருக்கு நாம பார்க்க போறோம். இதை எப்படி பார்க்க போறோம்னா, 7 பாகமா பிரிக்கிறோம் சாத்தானுடைய வாழ்க்கை. அந்த 7 பாகத்துல ஒவ்வொரு பாகமா போய் சாத்தான் யார், எப்படிப்பட்டவர், எப்படி உருவாகிறார், அவருடைய தன்மைகள் என்ன, அவருடைய ஆசைகள் என்ன, அவர் எப்படி ஜனங்களை வழி நடத்திட்டு இருக்கிறார், அவருக்கு முடிவு இருக்குதா இல்லையா, இருந்துச்சுன்னா அந்த முடிவு எப்படி, இதெல்லாம் இந்த 7 பாகத்துக்குள்ள நாம பார்க்க போகிறோம். முதல் பாகத்துக்கு நாம போகலாம். அவருடைய ஆரம்ப நிலை, த பிகினிங் ஆஃப் சாத்தான். பாருங்க சாத்தான் எப்படி இருந்துட்டார். ஏன்னா கிறிஸ்தவர்கள் மத்தியில் என்ன நம்பிக்கைனா, தேவன் ஏன் வந்து சாத்தான சிருஷ்டிக்கணும், எவ்வளவோ சிருஷ்டிகள் தேவன் செய்தான், ஏன் இப்படிப்பட்ட ஒரு நபரை தேவன் வந்து சிருஷ்டிக்கணும் கேள்வி இருக்கு. நமக்கு எல்லாம் என்ன அர்த்தம், என்ன மனசுல என்ன ஒரு கருத்து இருக்குன்னா, சாத்தான யார்த்தா சிருஷ்டிக்கிட்டாரு, தேவன் சிருஷ்டிக்கிட்டார், அந்த ஒரு எண்ணம் இருக்கு. செக் பண்ணலாம் நீங்க வசனத்துல போய், அப்படியா உண்மையாலே சாத்தான பிசாச தேவன் உருவாக்கிட்டாரா பார்க்கணும். முதல் வசனம் வாசிங்க, ஏசாயா 14:12.
அதிகாலையின் மகனாகிய விடுதலையே, வானத்திலிருந்து பாருங்க இந்த வசனம் யார பத்தி பேசுதுன்னா பிசாசு பத்தி தான் பேசுது, சாத்தான் பத்தி தான் பேசுது. ஆனா அந்த சாத்தான் அந்த பிசாசு பத்தி பேசும் போது அவருடைய துவக்கம் அவருடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்றாருன்னா வசனத்துல தேவன் எப்படி சொல்றாருன்னா அதிகாரையின் மகனாகிய விடி வெள்ளியே. தமிழ்ல இதே இங்கிலீஷ்ல பிரைட் மார்னிங் ஸ்டார் வருது, வேற சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பேர் வராது, அதுக்கு பதிலாக ஒரு பேரை போட்டிருப்பாங்க, ஓ சன் ஆஃப் மார்னிங் லூசிஃபர் போட்டிருப்பாங்க, லூசிஃபர் அந்த வார்த்தை வரும். அந்த அதிகாலையின் மகனாக விடிவெள்ளி யாரும் இல்ல, லூசிஃபர் என்ற ஒரு கேருபீன் அப்படின்னா ஒரு பாதுகாவலின் தூதன். சோ இந்த லூசிஃபர் தான் தேவன் சிஷ்டித்தார். தேவன் சிஷ்டித்த போது லூசிஃபர் என்ற ஒரு கேருபீன் தான் சிஷ்டித்தார். யாரை சிஷ்டிக்கல, சாத்தானை சிஷ்டிக்கல, பிசாச சிஷ்டிக்கல. ஆனா இந்த லூசிஃபர் தேவன் சிஷ்டித்தார். அந்த லூசிஃபர் எப்படி இருந்தார்னா அவர் என்ன தேவன் என்ன சொல்றாருன்னா அதிகாலையின் மகனாகிய விடி வெள்ளியே. பாருங்க இது என்னது, இதுங்க நீ வானத்திலிருந்து விழுந்தாய் பாத்தீங்களா, அதிகாலையின் மகனாகிய விடி வெள்ளி லூசிஃபர் முதல்ல பரலோகத்துல மேன்மையான ஸ்தானத்துல இருந்திருக்கிறார். அங்க இருந்தவர் என்ன இருக்கிறாரு, விழுந்தா. சோ விழுந்தாலும் அதுக்கு முன்னாடி எங்க இருந்திருக்கணும், மேன்மையான இடத்துல இருந்திருக்கணும். சோ தேவன் லூசிஃபரை சிருஷ்டிக்கும் போது ஒரு மேன்மையான கேருபீன் தூதனாக லூசிஃபர் என்ற பெயர்ல சிருஷ்டித்து வச்சிருக்க அங்கிருந்து லூசிஃபர் என்ன ஆகுறாரு, விழுந்து போறார். அப்படின்னா கீழான நிலைமைக்கு போறார். ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையில விழ ஒட்டப்பட்டாயே. சகோதர சகோதரிகளே, சோ இதுல அந்த லூசிஃபர் தூதன் பத்தி சொல்லும் போது தேவன் என்ன சொல்றாருன்னா அவரு சாதாரண சிஷ்டி கிடையாது, அதிகாலையின் மகன் விடிவெள்ளி. பாருங்க விடிவெள்ளினா என்ன, நம்ம ஏற்கனவே ட்ரினிட்டி கிளாஸ்ல பேசிருக்கிறோம். ஏன்னா பைபிள்ல ரெண்டு விடிவெள்ளி நட்சத்திரம் இருக்கிறாங்க, ஒன்னு யார், கத்ராகியா இயேசு கிறிஸ்து, அவர் ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம், இந்த லூசிஃபர் ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம். இந்த ரெண்டு பேர் தான் விடிவெள்ளி பைபிள்ல. அசனா எல்லாம் சும்மா எல்லாம் சொல்லிட்டு போனீங்க, தோண்டி பார்த்தா பெரிய பொக்கிஷம் இருக்கும். ரெண்டு வடிவெளி விடிவெளி இருக்கிறாங்க பைபிள்ல, டூ மார்னிங் ஸ்டார்ஸ், ஒன்னு கிரைஸ்ட் இன்னொன்னு லூசிஃபர். யார் இந்த லூசிஃபர், இவர் தான் நாம கண்டுபிடிக்கணும். ஆனா லூசிஃபர் கூட யார் தான், ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம். விடிவெள்ளி நட்சத்திரம், விடிவெள்ளினா என்னன்னா விடியருக்கு முன்னே வரது. அதாவது என்ன சொல்லலாம்னா ஒரு நாளின் துவக்கம் இல்லைங்களா, விடியல் வந்து என்னது, ஒரு நாளினுடைய துவக்கம், ஆரம்பம், ஆரம்பம். லூசிஃபர் ஒரு சிருஷ்டி தான், ஒரு மகிமையான சிருஷ்டி. பாருங்க அவர் அதிகாலையின் மகன், சன் ஆஃப் தி மார்னிங், ஒரு ஆரம்பம், ஒரு பிரகாசமான ஒரு சிருஷ்டிப்பு. அது மாத்திரம் இல்ல, அந்த சிருஷ்டிப்பு எப்படி இருந்தார்னா அவர் ஒரு ஆரம்பமாக இருந்தார். என்ன இது புரியலையே, புரியுதுங்களா, அவசியம் லூசிஃபர் ஒரு ஆரம்பமா இருந்தார், ஒரு துவக்கமாக இருந்தார். அப்படின்னா என்னன்னா சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சிருஷ்டிப்புல அவர் ஒரு விசேஷித்த நிலைமையில இருந்தார். ரொம்ப சிம்பிளா சொன்னா லூசிஃபர் என்ற கேருபின் தூதனை தேவன் சிருஷ்டித்தார். அவரு ஒரு பிரகாசமான சிருஷ்டி, மகிமையான சிருஷ்டி. அது மாத்திரம் இல்ல, அவரை சிருஷ்டித்தது ஒரு மாபெரும் வேலைக்கு துவக்கமாக இருந்துச்சு. அந்த வகையில அந்த லூசிஃபர் என்ற தூதன் ஒரு துவக்கம், ஒரு பிகினிங் சகோதர சகோதரி. அதனால தான் விடிவெளி. பாருங்க இப்ப நமக்கு கர்த்தர் இயேசுவும் கூட விடிவெளின்னு இப்பதான் சொன்னோம், அவரு கூட ஒரு வேலைக்கு துவக்கம். நீங்க ட்ரினிட்டி கிளாஸ் நல்லா கேட்டிருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கப்புன்னு புரிஞ்சிடும். அதாவது கர்த்தர் இயேசு வந்து ஒரு துவக்கம். எப்படின்னா ரொம்ப சிம்பிள், தேவன் முதல் முதலா தன்னுடைய சொந்த கையில நேரடியா சிருஷ்டித்த முதல் சிருஷ்டியா இருக்கான் கர்த்தராகிய இயேசு. பாத்தீங்களா, அதுதான் கர்த்தர் இயேசு வந்து ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம். அப்படின்னா தேவனுடைய நேரடியான சிருஷ்டிப்புல ஆரம்பம் யார்தான், இயேசு கிறிஸ்து. ஆனா என்ன ஆச்சரியம்னா முடிவும் கூட யார்தான், அவர் தான். தேவன் அவரைத்தான் சிருஷ்டித்தார, ஒழியா வேற எதையுமே சிருஷ்டிக்கல.
ஆனா மீதி விஷயங்கள் எல்லாம் யார் மூலமா தான் சிஷ்டிக்கிறார்? கர்த்தர் இயேசு தான் சிஷ்டிக்கிறார். அதாவது தேவன் தான் சிஷ்டிக்கிறார், ஆனா யார் மூலமா? இயேசு கிறிஸ்து மூலமா. சோ இயேசு கிறிஸ்து ஒரு விடிவெள்ளி. எப்படின்னா அவர் தேவனுடைய நேரடியான சிஷ்டிப்பின் துவக்கம். அதே போலதான் லூசிஃபர் கூட ஒரு விடிவெள்ளி. ஆனா அவரு எதுக்கு துவக்கம்னா தேவனுடைய மறைமுகமான சிஷ்டிக்கு துவக்கம். புரியுதுங்களா? அப்படின்னா தேவன் முதல்ல சொந்த கைகள் வச்சு கர்த்தர் இயேசுவை சிஷ்டித்தார். நெக்ஸ்ட் கர்த்தர் இயேசுவை கொண்டு யாரை சிஷ்டித்தார்? லூசிஃபரை சிஷ்டித்தார். அப்படின்னா என்ன சொல்றாருனா லூசிஃபர் யார்னா தேவனுடைய மறைமுகமான சிஷ்டிகள்ல நம்பர் ஒன். அதனாலதான் கிறைஸ்ட் நேரடியான சிஷ்டிகள்ல நம்பர் ஒன்னா, லூசிஃபர் மறைமுகமான சிஷ்டில நம்பர் ஒன். அதனால்தான் இவங்க ரெண்டு பேருமே அந்த விடிவெள்ளி நட்சத்திரங்கள் என்று அங்க சொல்லப்படும். சோ தெரியல நமக்கு இந்த பூமியை உண்டாக்குறதுக்கு முன்னாடி கோடான கோடி வருஷங்கள் இந்த ரெண்டு மாபெரும் சிஷ்டிகள் தேவனுடைய வாசஸ்தலத்துல இருந்தாங்க. பரலோகத்துல மிகாயேல் அதாவது கிறிஸ்து விடிவெளி நட்சத்திரமா, அதே போல அவர் கூடையே அவருடைய சகோதரன் மாதிரி யார் இருந்திருக்கிறாரு? லூசிஃபர் ஒரு ஒரு விடிவெளி நட்சத்திரமா இருந்தாங்க. பாருங்க அவங்க அப்படி ரொம்ப கோடி வருஷம் சந்தோஷமா இருந்தாங்க, ரொம்ப ஹார்மோனியஸ் அப்படின்னா ஒற்றுமையா இருந்தாங்க இருந்திருக்கிறாங்க. இது வரைக்கும்னா பூமியை அஸ்திபாரப்படுத்தும் போது வசன வாசிங்க, யோபுல 38:7 படிங்க. பாருங்க அப்பொழுது எப்பொழுது பூமியை தேவனே அஸ்திபாரப்படுத்தின போது விடிய காலத்து நட்சத்திரங்கள் கல் கல் ரெண்டு ரெண்டு நட்சத்திரம், ஒன்னு இயேசு இன்னொன்னு லூசிஃபர், இந்த நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி ஒன்னா சந்தோஷமா பாடி சந்தோஷப்பட்டுடுறாங்க. தேவன் இந்த பூமியை அழகா உருவாக்கும் போது அதை பார்த்துட்டு கர்த்தர் இயேசுவுக்கும் சரி லூசிஃபருக்கும் ரொம்ப பெரிய அந்த சந்தோஷம் எல்லாம் அங்க இருந்திருக்கு. சோ இதுதான் நம்ம பாக்குறோம். சோ இப்படித்தான் அந்த லூசிஃபர்னுடைய ஆரம்பம் இருந்துச்சு. சோ தேவன் சிருஷ்டித்த போது லூசிஃபரை தான் சிருஷ்டித்தார். அவர் ஒரு மகிமையான தூதன், அவரு தேவனுடைய மறைமுகமான சிருஷ்டியில நம்பர் ஒன். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையத்தான் அவர் அங்க சிருஷ்டிக்கப்பட்டிருந்தார். இப்போ நெக்ஸ்ட் வசனம் வாசிங்க, இந்த லூசிஃபர் பத்தி எசேக்கியேல் 28:12-15 வசனம். எசேக்கியேல் 28:12-15 வசனம். யார் பத்தி பேசுறாரு? மனுபுத்திரனே நீ யார பத்தி பேசு? தீரு ராஜாவை குறிச்சு புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால். சோ இந்த வசனம் யாரை பத்தி சொல்லுது? தீரு ராஜா. யார் தீரு ராஜா? யாரோ ஒரு ராஜா பூமியில இருந்திருக்கிறார். தீரு தேசத்தை ஆளுகை பண்ண ஒரு ராஜா பத்தி பேசுற மாதிரி தான் இருக்கு வசனம். இப்ப வசனம் வாசிங்க. இது வந்து யாரோ ஒரு தீரு ராஜா மனுஷன் மனுஷனாகி தீரு ராஜா பத்தி பேசுற மாதிரி இருக்கு. பட் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இது. ஆனா அப்படித்தான் ஆரம்பிக்கிறார். ஆனா இந்த வசனத்துல பாருங்க அந்த தீரு ராஜா எங்கெல்லாம் இருந்ததாக சொல்லப்படுது? நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேன்ல இருந்திருக்கிற தீரு ராஜா. யாராவது ஏதேன் இருந்தாங்களா? சான்ஸ் ஏதேன்ல இருந்த யாரோ ஒருத்தர் பத்தி பேசுறாரு தேவன். ஏதேன்ல யார் இருந்தா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆதாம் இருந்தாங்க, ஏவால் இருந்தாங்க, அது இல்லாம வேற ஒருத்தங்க கூட இருந்தாங்க, அவங்கள்தான் பத்தி பேசணும். சோ இந்த தீரு ராஜா வந்து மனுஷனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. பட் அடையாள பாஷையில பேசப்படுது. இன்னொரு விஷயம் பாருங்க 14 வசனத்துல, நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். கேரூப்னா என்ன? ஒரு ஹையர் லெவல் ஆஃப் ஏஞ்சல், ஒரு உயர்ந்த நிலைமையில் இருக்கிற தூதர்கள். சோ தீரு ராஜா ஒரு கேரூபினா கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு. என்னன்னா இந்த வசனம் மாம்சத்துல இருந்த தீரு ராஜாவை பத்தி பேசல, மாறாக அந்த தீரு ராஜாவை ஆட்டுவிச்சிட்டு இருந்த தீரு ராஜாக்கு பின்னால் இருக்கிறார் ஒரு பெரிய ராஜா. அவர் யாரு?
சாத்தான் பத்தி பேசுறார். சோ அப்போ இந்த வசனம் எசேக்கியேல் 28 அதிகாரம் முழுக்கவே யார பத்தி பேசுதுன்னா பிசாசானவன் பற்றி பேசுற வசனம். அந்த பிசாசானவன் பத்தி சாத்தான பத்தி பேசும் போது இங்க சொல்றாரு, நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், அப்புறம் பத்மராகம், புஷ்பம், அப்புறம் மரகத மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொண்ணும் உன்னை மூடிக்கொண்டிருந்துச்சு. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாக்கியங்கள், உன் நாகஸ்வரங்கள் உன்னிடத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக செய்யப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, தேவனுடைய பர்வதத்துல உன்னை வைத்தேன், அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் எப்படி இருந்தாய். இதுதான் சாத்தானுடைய ஆரம்பம். சாத்தானுடைய ஆரம்பம் எப்படின்னா, அவர் சாத்தான் இல்ல, அவர் லூசிபர், ஒரு விடிவெளியின் நட்சத்திரம், ஒரு மகிமையான சிருஷ்டிங்க. இன்னும் சொல்ல போனா தேவனுடைய இரண்டாவது சிருஷ்டி, சாதாரண விஷயம் கிடையாது. கர்த்தர் இயேசுக்கு அடுத்தபடியான சிருஷ்டி யாருன்னா அந்த லூசிபர். அந்த லூசிபர் தான் பின்னால என்ன ஆயிட்டாரு, சாத்தானா மாறி போனார் இல்லாட்டி விழுந்து போனார் என்று நம்ம சொல்லுவோம். அதனால கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த கேள்வி இருக்கு பாருங்க, ஏன் வந்து தேவன் சாத்தான் சிருஷ்டிக்கணும். தேவன் சாத்தான ஒரு போது என்ன பண்ணல, உருவாக்கல, சிருஷ்டிக்கல. அவரு அருமையான ஒரு கேருபின் தூதனை தான் சிருஷ்டி பண்ணார். ஆனா அந்த கேருபின் தூதன் தான் பின்னாட்கள் என்ன ஆனாரு, விழுந்து போய் தேவனுக்கே எதிராளியாக மாறினார். அவர் தான் சாத்தான் என்று நாம் அங்க பார்க்கிறோம். சரி, இப்போ அந்த கேருபின் லூசிபர் அவரு எப்படி இருந்தார் சிருஷ்டிக்கப்பட்ட போது, அதுதான் இந்த வசனத்தில் நாம பார்க்கிறோம். பாருங்க 12 எப்படி சொல்றார், நீ எப்படி சொல்றார், நீ இல்ல இல்ல வசனம் வாசிங்க, முத்திரை மோதிரம், அப்புறம் நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். பாருங்க, இந்த லூசிபர் தான் என்ன ஆயிட்டாரு, சாத்தான் ஆயிருக்கிறார். ஆனா லூசிபர் எப்படி இருந்தார், வசனம் இருக்குது, தேவனுடைய சக்தி பிள்ள எப்படி இருந்திருக்கிறார், ஞானத்தால் நிறைந்தவன். சாத்தான் கூட என்ன இருக்குது அவருக்கு, அவருக்கு ஞானம் என்ன இருக்குதுங்களா இல்லையா, ரொம்ப இருக்குங்க. இன்னைக்கு நம்ம கிறிஸ்டியன் சகோதரர்கள் விளாட்டு காமிக்கிறாங்க, அதெல்லாம் சும்மா இல்லைங்களா. ஜபத்துல என்ன சொல்லுவாங்க, ஆண்டவரே நீர் அவரை என்ன பண்ணுங்க, அவரை கட்டும். இவன் ஜபம் பண்ணா உடனே அவர் கட்டப்பட்டுருவார். இவங்களுக்கு அப்படியே நல்ல நினைப்பு, சாதாரண ஆள் கிடையாது. நீங்க கட்டினா கட்டப்பட்டுருவாரு, வரக்குனா ஓடிடுவாரு, சும்மா ஆள் கிடையாது சாத்தான். அவர் ரொம்ப பெரியவர், ரொம்ப வல்லமை உள்ளவர், ஒரு மிக முக்கியமான தூதன். சகோதர சகோதரிகள், லூசிபர் மறக்க கூடாது. சோ நீ ஞானத்தால் நிறைந்தவன்னா தேவன் லூசிபர் சிருஷ்டிக்கு போது அந்த கேரக்டர் உள்ள வச்சிருந்தான், மிகப்பெரிய ஞானம் அவருக்கு அங்க வச்சிருந்தார். ஒரு வகையில நாம சொல்லணும்னா சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்துக்கும் யார்தான் காரணமா இருக்கிறாரு, சாத்தான் தான் காரணம். ஞானத்தால் நிறைந்தவன் பாக்குறோம் இல்லைங்களா. இன்னைக்கு முஸ்லிம்ஸ்க்கு ஒரு புக் இருக்கா இல்லையா, என்ன புக், குரான். அதுல கூட யார பத்தி பேசிருக்குது, முழுக்க முழுக்க யார பத்தி தான் வருது, நம்ம பைபிள் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வருது. பகவத்கீதா போனீங்கன்னா அங்க கூட என்ன இருக்குது, பைபிளுடைய கருத்துக்கள் இருக்கா இல்லையா, நமக்குள்ள ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இருக்குங்க, அப்படி கிட்டா பிரசங்கில வர வசனம் அங்க இருக்குது. அதே தான் அவங்க கீதாச்சாரம் அது இதுன்னு போடுறாங்க, குரு முக்தி, இன்னொரு பண்ணி புனித நூல், இன்னும் என்னென்ன திருக்குறள், எல்லாம் எல்லா புத்தகமும் எடுங்க. எல்லா புத்தகத்துலயும் என்ன விஷயம் இருக்குது பார்க்கிறோம், பைபிளுடைய கருத்துக்கள் எப்படி வந்துச்சு இது, என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்க. இந்த மதங்கள் மதத்தினுடைய நூல்களை யார்தான் உருவாக்கி இருக்கிறாரு, சாத்தான் தான் உருவாக்கி இருக்கிறாரு. அவருக்கு கூட என்ன தெரியும், பைபிள் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரியும். அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, இங்க இருக்கிற விஷயங்களை எடுத்து அப்படியே கொஞ்சம் என்ன பண்றது, கொஞ்சம் ஞானமா கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டு அப்படியே வேற மாதிரி ஒரு மதம் பண்ணி விட்டுறது, அவ்வளவுதான். ஜனங்களுக்கு அவங்கவுங்களுக்கு என்னென்ன மாதிரி மனசுல கோயில் கடவுள் வேணுமோ அந்தந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு அங்கங்க பிரான்ச் பிரான்ச்சா ஓபன் பண்ணி விட்டுடுறது. அவங்களுக்குன்னு ஒரு ஹோலி புக் கேட்டா, உனக்கு ஹோலி புக் தானே, எனக்கு தெரிஞ்சது ஒரே ஹோலி புக் தான் பைபிள் தான். அதுல இருந்து என்ன பண்ணிடுவார் சாத்தான், கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஜனங்களுடைய அந்த எண்ணங்கள் திருப்தி அடைகிற மாதிரி சில விஷயங்கள் அங்க விட்டுடுறாரு. அந்த பூரண அழகு மன்னிக்கணும், ஞானத்தால் நிறைந்தவன் என்கிறது சாத்தான விஷயம். இன்னைக்கு ஒட்டு மொத்த மதத்தையும் உருவாக்கி ஜனங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சு தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் பக்கமே போகாத படிக்கு இது நாள் வரைக்கும் ஞானமா நடத்திருக்கிறார்னா சாதாரண விஷயம் இல்ல. சோ சாத்தான் வந்து ரொம்ப ஞானம் உள்ளவரே. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அவர், பூரண அளவுக்குள்ள பாருங்க, நம்ம தான் அதுக்குள்ள கிராபிக்ஸ் எல்லாம் பண்ணிடுறோம். நம்ம என்னென்ன பண்ணிடுறோம், நம்ம கொம்பு வச்சு வால் வச்சு பல்லு வெளியே இழுத்து விட்டு சரிங்களா. ஆனா சாத்தான் அப்படி இல்ல, ரொம்ப உண்மை பாருங்க, தேவனுடைய சிருஷ்டியில ரொம்ப அழகு. வசனம் என்ன சொல்றது, பூரண அழகு. பூரணம்னா என்ன சொல்றது, கம்ப்ளீட். அழகுனுடைய முழு உருவம்னா யார்தான், லூசிபர். அப்படித்தான் தேவன் சிருஷ்டித்தா. ஏன்னா ஒரு வகையில சொல்லப்போனா தேவனுடைய இரண்டாவது சிருஷ்டிப்பு யாரு, லூசிபர். கர்த்தர் இயேசுவுடைய முதல் சிருஷ்டிப்பு யாரு, லூசிபர். கர்த்தர் இயேசு சிருஷ்டிக்கும் போது முதல் முதல் யார்தான் உருவாக்குறாரு, லூசிபரும் போது கண்ணும் கருத்துமா பார்த்து செஞ்சிருப்பார். அந்த ஜீவி அப்படி முக்கியத்துவம் கொடுத்தா கர்த்தர் இயேசு சிருஷ்டித்தார். ஆனா யாருடைய வல்லமை இல்ல, தேவனுடைய வல்லமை இல்ல. இந்த மெத்தட் உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்றது, தேவனுடைய மறைமுகமான சக்தியில மொத சக்தி லூசிபர். அதாவது தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு சிருஷ்டித்தது யார, லூசிபர். ஆனா லூசிபர் யாரு, இயேசு கிறிஸ்துவுக்கு நேரடியான முதல் சிருஷ்டிப்பு. புரியுதுங்களா அது. அப்போ ரொம்ப அந்த பூரண அழகுள்ளவன் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். சோ நம்ம இந்த மாதிரி அவரு கொடூரமா இருப்பாரு, ராகுலா மாறி, இதெல்லாம் மனுஷங்களுடைய கற்பனை தானே, அவளுடைய உண்மை கிடையாது. சாத்தான் தேவனுடைய ஒரு அற்புதமான சிருஷ்டி பார்த்தா சிருஷ்டிக்கப்பட்டார். சிருஷ்டிக்கப்பட்ட போது அவர் சாத்தான் கிடையாது, அதுக்கப்புறம் தான் அவர் விழுந்துபடுகிறார். ஆனா சிருஷ்டிக்கப்பட்ட போது பூரண அழகுள்ளவன். அந்த கேரக்டர் இன்னைக்கு கூட நம்ம பார்க்கலாம். அந்த கோயில்கள் எல்லாம் நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா, விக்கிரகங்கள்லாம் வணங்குறாங்க ஜனங்கள். அந்த விக்கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, இப்போ உதாரணத்துக்கு இந்து கடவுள்கள் எடுக்கலாம் இல்லைங்களா, இந்த கண்ணன் இல்லைங்களா, கண்ணனா கிருஷ்ணனா, குழந்தை பார்க்க எப்படி இருக்கு, அழகா இருக்குங்களா இல்லையா, எங்கிருந்து வந்து சொன்ன மூஞ்சி, எங்கிருந்த யார் ஐடியா கொடுத்தா இப்படி ஒரு கேரக்டர் உருவாகுது, முருகன். மன்னிக்கணும், நீங்க இந்த மாதிரி பேர்லாம் எங்க இருந்து சொல்றீங்களே நினைக்க வேண்டாம், ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வர. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த முகம் எப்படி இருக்குது பாருங்க, ஒரு குழந்தை முகம், பால் வடிஞ்ச முகம், அழகா பார்த்தாவே சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் யாருக்கு, குழந்தையேசு அங்க கூட கொண்டு வந்து வைக்கிறாரு பாருங்க. இதுல யார் பண்றது நினைச்சீங்க, எல்லாம் இவர் தான், இவருடைய கேரக்டர் அப்படியே அங்க வெளிப்படுத்துறாரு. ஆனா அதே சமயத்துல பல்லெல்லாம் நாக்கெல்லாம் நீக்கிட்டும் இருக்குது, அதுக்கு வேற. ஆனா என்னன்னா அந்த பூரண அழகுங்கிற தன்னுடைய தன்மைய அங்கங்க ஜனங்களுக்கு மத்தியில் அங்க வெளிப்படுத்திட்டு இருக்கிறார் சாத்தான். ஜனங்களுக்கு இது வந்து அங்க லிங்க் பண்ணித்தான் அங்க பாக்குறது. ஆனா சாத்தான் எப்படி இருந்திருக்கிறாருன்னா, ஆரம்ப கட்டத்துல ஞானத்தால் நிறைந்தவன் மாத்திரம் இல்ல, பூரண அழகுள்ளவரும் கூட. இன்னும் கூட அவர் அப்படித்தான், யாரும் பார்த்தது இல்ல, ஒரு வேலை பார்த்தாங்கன்னா உண்மையான சாத்தான் பார்த்தாங்கன்னா ஆச்சரியப்பட்டுருவாங்க. எப்பேற்பட்ட சிருஷ்டி, ஆனா என்ன மாதிரி காரியம் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படித்தான் நாம் சிந்திப்போம். ஏன்னா அவர் அப்படிப்பட்டவரா சிருஷ்டிக்கப்பட்டிருந்தார். நெக்ஸ்ட் 13 வசனத்தில் என்ன சொல்றது, அவருடைய கேரக்டர் படிங்க சிஸ்டர். இந்த சகல விதமான விலையேறப்பட்ட கற்கள் அவரை மூடிக்கொண்டிருந்ததாக சொல்லப்படுது. சிருஷ்டிக்கப்பட்ட போது எல்லாம் அடையாள பாஷை. இந்த பல விதமான கற்கள் எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, பல விதமான விசேஷ குணலட்சணங்களுக்கு அடையாளம். சோ சாத்தான் வந்து பூரண அழகுள்ளவரா, ஞானத்தால் நிரம்பனவராக மாத்திரம் சிருஷ்டிக்கப்படல, அவருக்குள்ள தேவன் விசேஷமான குணலட்சணங்கள் எல்லாம் கூட அங்க வச்சு அங்க படைத்திருந்தார். இதே அர்த்தம் தான் எதுக்கு நம்ம கொடுப்போம்னா, அந்த பிரதான ஆசாரியனுடைய மார்க்கவசத்துல இருக்கும் 12 விதமான கற்கள், அது கூட எதுக்குன்னா 12 விதமான குணலட்சணங்கள் தான். சோ அப்போ அவரு விசேஷமான பலவிதமான குணலட்சணங்கள்னால நிறைந்திருந்தது நம்ம கவனிக்கணும். நெக்ஸ்ட் வசனம் வாசிங்க பாருங்க. சாத்தானுடைய இன்னொரு குணாதிசயம் என்னன்னா, அவர்கிட்ட என்னெல்லாம் இருந்திருக்குது சிருஷ்டிக்கப்பட்ட போது, தேவன் என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரு, மேல வாக்கியங்கள், உன் நாகு சுரங்கள். பாருங்க இது என்ன, மேல வாக்கியங்கள் அப்புறம் நாகு சுரங்கள்னா இதுல என்ன, இசை கருவிகள், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அப்போ இதெல்லாம் யாருக்கிட்ட தேவன் கொடுத்திருந்ததா சொல்லப்படுது வசனத்துல, லூசிபர் கிட்ட, சாத்தான் கிட்ட கொடுத்திருக்கிறார். பாருங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவர்கிட்ட கொடுத்திருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்,
நான் வந்து உங்களுக்கு பர்த்டேல ஒரு கிட்டார் பர்சன் பண்றேன், என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன அதுல என்ன இருக்கணும்? உங்களுக்கு கிட்டார்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கணும், உங்களுக்கு திறமை இருக்கணும், உங்களுக்கு வாசிக்க தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் நான் என்ன பண்றேன், உங்களுக்கு அது பிரசன்ட் பண்றேன். சோ தேவன் சிருஷ்டித்த போது லூசிபருக்கு இந்த மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுத்துருக்கிறாருன்னு என்ன அர்த்தம்னா, கண்டிப்பா அவர் யாரா இருக்கணும்? லூசிபருக்கு என்ன திறமை கூட இருக்கணும். ஆமா, மியூசிக் திறமை இருக்கணும். உண்மையிலேயே சொல்ல போனா இன்னைக்கு இருக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் யாருக்கு கீழே தான் ஒர்க் பண்றாங்கன்னா, சாத்தானுக்கு கீழே தான் ஒர்க் பண்றாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற இளைஞர்கள் அவங்கள தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு சாத்தான் எதைத்தான் பயன்படுத்தி இருக்கிறாரு? மியூசிக் தான் பயன்படுத்தும். ஆனா இதெல்லாம் தேவன் கொடுத்த ஞானம் தான். ஆனா சாத்தான் என்ன பண்றாரு, தீமைக்கு அங்க பயன்படுத்திட்டு இருக்கிறதுக்காக. உடனே வந்து மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எல்லாம் வந்து தப்பு பண்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அந்த மியூசிக் வந்து தேவன் வந்து லூசிபர்ட்ட கொடுத்திருப்பாரு, எது கொடுத்திருப்பாரு, அதை வச்சு அவர் யாருக்கான துதி செலுத்தி இருக்கணும், தேவனுக்கு செலுத்தி இருக்கணும். தேவனுக்கு செலுத்தினா பிரச்சனை இல்லை. ஆனா இவர் என்ன பண்ணிருக்கிறாரு பாருங்க, இன்னைக்கு என்ன மாதிரி எத்தனை விதமான மியூசிக்ஸ் எல்லாம் இருக்கிருப்பாங்க. ராப்புங்கிறாங்க, பாப்புங்கிறாங்க, மெட்டல்ங்கிறாங்க, ஸ்ட்ரிங்ஸ்ங்கிறாங்க, என்னென்னமோ இருக்குது. கொஞ்சம் வெளிநாட்டில் நடக்கிற இந்த மியூசிக் நிகழ்ச்சி எல்லாம் பார்த்தா நம்ம ஊர் பேயாட்ட மாதிரியே தான் இருக்கும் இல்லைங்க. சும்மா தலையெல்லாம் விரிச்சு போட்டுடுவாங்க, அப்புறம் பாம்பு விடுவாங்க, எல்லாம் அருவறுப்பான விஷயங்கள் விட்டுட்டு மெய் மறந்து ஒரு உலகம் போயிட்டு இருக்கும். அங்க இருக்கிற வெளிநாட்டில் இருந்தும் இப்ப இந்தியாவில கூட நல்லா புகுந்து விளையாடுது எல்லாரும். சோ இதெல்லாம் அந்த இளைஞர்கள் வந்து ஒரு தேவ பக்தி இல்லாதவர்களா, தேவனுடைய வார்த்தைகள் பத்தி யோசிக்காம கண் போன போக்குல தங்களுடைய மானசீக இச்சைகளை தீர்த்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல ஒரு வழி. சோ உண்மையிலே சொல்ல போனா இந்த மியூசிக் பாருங்க, இன்னைக்கு இந்த மியூசிக் வேர்ல்டு, உண்மையிலே மியூசிக் வேர்ல்டு யார் தான் மிகப்பெரிய டைரக்டர்னா சாத்தான் தான். இன்னைக்கு தாராளமா நாம சொல்லலாம். ஆனா தேவனுடைய ஜனங்களுக்கு அந்த திறமை இருக்குது, அந்த தேவன் ஜனங்கள் அவரை மகிமைப்படுத்துறதுக்காக பயன்படுத்துவாங்க, அது தப்பு இல்லை, அதுல தப்பு இல்லை. ஆனா இது பாருங்க, இது ஒரு அவருடைய ஒரு மிக முக்கியமான ஆயுதம். நெக்ஸ்ட் வசனம் வாசிச்சீங்கன்னா 14 வசனம், பாருங்க, நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். யார காப்பாற்றுறதுக்காக அவரை தேவன் அபிஷேகம் பண்ணினார்? கேரூபுனா என்ன? கேரூபுனா தேவ தூதர்கள்ல உயர்ந்த பட்ச நிலைமை. இவங்க வந்து பாதுகாக்கிற தூதர்கள் கேரூபீன்கள். சோ இந்த கேரூபீன்கள்ல மூணே மூணு கேரூபீன்கள் தான் இருக்கிறாங்க. ஒன்னு மிகாயேல், யார் அவரு? கர்த்தாக இயேசு, நம்பர் ஒன் கேரூப். நெக்ஸ்ட் லூசிபர். லூசிபர் யாரு? சாத்தான். மூணாவது கேருபின் யாருன்னா கேப்ரியல். இவங்க மூணு பேர் பேர் தான் பைபிள் நமக்கு தெரிஞ்சிருக்கு, வேற எந்த தூதர் பத்தி தெரியாது. இந்த மூணு தூதர்களுடைய பேர் தான், ஒன்னு மிகாயேல் கர்த்தராக இயேசு, இன்னொன்னு லூசிபர் எதிராளாகிய பிசாசானவன், மூணாவது யார் பார்த்தோம்? கேப்ரியல். மூணு பேரும் கேருபின்கள். அந்த கேருபீன்கள் ஒருத்தர் லூசிபர். அந்த லூசிபர் தேவன் என்ன சொல்றார், நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபே. அப்படின்னா இவர் எங்க தேவன் வச்சிருந்தார்னா, ஏதேன் தோட்டத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட முதல் மனித ஜோடி ஆதாம் ஏவான், அவங்களை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்புல தேவன் யார விட்டு வச்சிருந்தார்? லூசிபரை விட்டு வச்சிருந்தார். சோ அதான் பாருங்க, அந்த வேலைக்காகத்தான் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். நெக்ஸ்ட் வசனம் என்னன்னா, நீ காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, அப்புறம் பாருங்க, எல்லாம் ரொம்ப ஆச்சரியமான வசனங்கள். இது என்ன, அது லூசிபர் பத்தி பேசுவோம். தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துல உன்னை வைத்தேன். ஏன்னா அது தேவனுடைய பரிசுத்த பர்வதம். பர்வதம்னா எதுக்கு அடையாளம்? பைபிள்ல சொல்லியிருக்கிற இல்லைங்களா, அடையாள பாஷை பர்வதம். நினைவு இருக்கா, அந்த பெரிய சிலை கனவுல அந்த கல்லு வந்து சிலையை நொறுக்கிட்டு அந்த கல்லோ வென்றால் என்னாச்சு, பெரிதாகி ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிச்சு. அப்ப அந்த கல்லுக்கு என்ன அடையாளம் சொன்னாங்க, அந்த பர்வதத்துக்கு தேவனுடைய ராஜ்யம். இது தேவனுடைய பரிசுத்த பர்வதம் எதை குறிக்குதுன்னா, அண்ட சராசரமாகி அவருடைய ராஜ்யம். சோ இந்த அண்ட சராசரத்துல தேவன் சொல்றாரு, உன்னை நான் வச்சேன். அப்படின்னா தேவனுடைய இந்த அண்ட சராசரத்துல மிக முக்கியமான பொறுப்புகளை லூசிபர் நிறுத்தப்பட்டிருந்தார். அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினார். என்ன இதெல்லாம் அக்னிமயமான கற்கள், ஏன்னா அது கற்கள், அக்னி மகிமான கற்கள் அந்த சராசரத்துல எது சொல்லலாம், இதெல்லாம் படிச்ச எப்படி புரிஞ்சுக்கிறது? சோ லூசிபர் புரிஞ்சிட்டோம், அவர் தான் சாத்தானா மாறார், ஓகே. ஆனா அந்த லூசிபர அக்னிமயமான கற்கள் நடுவே உலாவினாய்னா என்ன சொல்லணும்? லிட்டரலா எடுத்தார், நிறைய கல் உருண்ட உருண்டே அக்னியா கிடக்குது கீழே, அவர் என்ன பண்ணிடுக்கணும் அடிக்கடி அதுக்குள்ள கிராஸ் பண்ணிட்டு போயிடுப்பாரா? ஒரு லெவலுக்கு வருது. அக்னிமயமான கற்கள் எதுனா அந்த சராசரத்துல நட்சத்திரங்கள். சோ நட்சத்திரங்கள் எப்படி இருக்குது பார்க்கும் போது, ஒரு ஒரு நட்சத்திரமும் ஒரு ஒரு சூரியன் மாதிரி, ஒரு ஒரு சூரியனும் ஒரு ஒரு நட்சத்திரம் தான். எப்படி இருக்குது? அக்னி மயமான கற்கள், அதுக்கு மத்தியில உலாவினாய்னா, உலாவுறக்கு அந்த அதிகாரம் தேவன் கொடுத்தார்னா, ரொம்ப சிம்பிள். இந்த என்டையர் யூனிவர்ஸ்ல தேவன் லூசிபருக்கு மிகப்பெரிய அதிகாரம் கொடுத்திருந்தார். அவர் இந்த யூனிவர்ஸ்ல எந்த மூலையில வேணா இருக்கலாம், எந்த மூலைக்கு வேணா போலாம், கண்ணு மூடி கண் திறக்கிறதுக்குள்ள முழு அதிகாரம் அவர்கிட்ட கொடுத்திருந்தார் தேவன். சகோதர சகோதரிகளுடைய ஆரம்பம் இப்படித்தான் இருந்துச்சு. அவர் ஒரு மகிமையான சிருஷ்டி, அவர் பூரண அழகுள்ள சிருஷ்டி, அவர் ஞானத்தினால நிரம்பினவரே, அவருக்குள்ள சகல வித விசேஷித்த குணலட்சணங்கள் தேவன் கொடுத்திருந்தார். ஏதேனும் ஆதாம் ஏவால பாதுகாத்து பராமரிக்கிற மாபெரும் பொறுப்பும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அது மாத்திரமில்ல, அந்த சராசரத்தில் அவர் எங்க வேணா அவர் செயல்படலாம், எப்படி வேணா செயல்படலாம். சோ இதுதான் இந்த லூசிபர் ஆகிய அந்த கேருபீனா சிருஷ்டித்த போது தேவன் அவருக்கு கொடுத்திருந்த நிலைமை. சகோதர சகோதரிகள், இந்த லூசிபர் தான் தேவனுக்கு விரோதமா போகும் போது அவர் சாத்தானாக அங்க மாறுவதை நாம் அங்க பார்க்கிறோம். சோ நெக்ஸ்ட் பாருங்க, 15 வசனத்தில் சொல்றார் பாருங்க, கவனிச்சீங்களா? 2 பாயிண்ட், நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும். பாத்தீங்களா, இப்ப சிருஷ்டிக்கப்பட்டது ஒரு பாயிண்ட்னா, அவருக்குள்ள அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது இன்னொரு பாயிண்ட்னா, இந்த 2 பாயிண்ட்க்கு இடையில எத்தனையோ கோடி 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 வருஷங்கள் போயிடுது, எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த கால பகுதியில இப்படிப்பட்ட மகிமையான சிருஷ்டியாகத்தான் லூசிபர் பரலோகத்துல தேவனிடத்துல இருந்தார். ஆனா எப்ப அவருக்குள்ள அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சோ அப்ப இருந்து அவர் லூசிபர் கிடையாது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். அநியாயம் கண்டுபிடிக்கும் மட்டும் உன் வழிகளில் குறையற்று இருந்தார். என்ன பியூட்டிஃபுல் வார்த்தை பாருங்க, லூசிபர்கள்ட்ட ஒரு குறை பார்க்க முடியாது. எல்லாம் கிளியர் ஸ்டேட்மெண்ட், தேவனே கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட். லூசிபர் பத்தி உன்கிட்ட ஒரு குறை கூட இல்லப்பா, அவ்வளவு அழகு நீ, அவ்வளவு ஞானம் நீ, எல்லா குணலட்சணம் உனக்கு இருந்துச்சு, எல்லா அத்தாரிட்டி கொடுத்துருந்தேன், மனுக்குலத்தை கூட பாதுகாத்துக்கோன்னு சொல்லி உனக்கு நான் அத்தாரிட்டி கொடுத்துருந்தேன், அவ்வளோ விசேஷமா நாள், ஆனா நீ போய் கெட்டு போயிட்டு. இதுதான் அந்த வசனத்தில் சொல்றேன். சோ தேவன் சிருஷ்டித்தது லூசிபரை தான், சாத்தானே இல்லை. ஆனா இந்த லூசிபர் தான் தன்னுடைய தவறுனால அவரு தேவனுடைய எதிராளி ஆகிய பிசாசனம்னா மாறுவதை பார்க்கிறோம். சோ இது என்ன, இது இந்த என்ன அநியாயம் அவர்கிட்ட கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, எப்போ கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, இந்த அநியாயம் லூசிபருக்குள்ள எப்படி அங்க உட்புகுந்தது? வசன வாசிங்க 2, இது வந்து லூசிபர்னுடைய லைஃப்ல 2வது பாகம், விழுகை, அவருடைய விழுந்து போகுதல். அந்த விழுந்து போகுதல் குறிச்சு எப்படி வசன வாசிக்கிறோம்னா, எசேக்கியேல் 28:17 வாசிங்க. பாத்தீங்களா, அவர் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருந்தார் லூசிபர், பூரண அங்க வந்துச்சு வீக்னஸ், அங்க வந்துச்சு வீக்னஸ். சோ லூசிபர் விழுந்து போயிட்டாரு, தேவனுக்கு விரோதம் ஆயிட்டாரு. எப்படி, என்ன காரணம்? இங்கதான் வசனம் இருக்குது. உன்னுடைய அழகினால உன் இருதயம் என்னாச்சு? மேட்டிமை, இதுதான் ரொம்ப முக்கியம், பிரைட், மேட்டிமை. அதனால்தான் வசனம் படிக்கிறோம், தேவனுக்கு மேட்டுமையான கண்ணு அருவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. முதல் முதல்ல அது யாருக்கிட்ட பார்த்தார் அவரு? லூசிபர் கிட்டதான் பார்த்தார், இங்கதான் பார்த்தார். அப்படி விசேஷமான சிருஷ்டிப்பா சிருஷ்டித்து வச்சா அந்த அழகே என்னாயிடுச்சு, அவருக்கு மேட்டிமை கொண்டு வந்துச்சு. நெக்ஸ்ட், உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். பாருங்க, உன் மினுக்கினால், நம்ம கூட நல்லா பேசுவோம் இல்லைங்களா, கேஷுவலா பேசும்போது ரொம்ப தான் மினுக்காதீங்க, சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது கொஞ்சம் அழகாயிட்டு ஒரு மாதிரி பகட்டு காமிச்சுட்டு இருப்போம் பாருங்க. அப்பதான் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப தான் இவர் மின்னுக்கிறார் சார் சொல்லுவோம் இல்லைங்க. அது மாதிரி இவர் கழிக்குது பரலோகத்துல ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப ஞானம் வேற சொல்லவா வேணும். அப்ப எல்லா தூதர்களுக்கு மத்தியில ரொம்ப ஒரு மாதிரி ஷோ காமிச்சிட்டு பாரு நினைக்கிறேன். ஆனா அவருக்குள்ள மேட்டிமே உள்ள புரிஞ்சிச்சு. சோ உன்னுடைய அழகுனால இருதய மேட்டிமையாச்சு, உன் மினுக்கினால உன் ஞானத்தை கெடுத்தாரு. ஏன்னா தேவனுடைய ரொம்ப விசேஷமான ஒரு சக்தியா இருந்தது மற்ற தூதர்கள் மத்தியில இவர் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு காரணமா இருந்தது இல்லைங்களா. நம்ம கூட அதான பண்றோம், ஏதாவது ஒரு விஷயத்துல மற்றவங்களை காட்டிலும் ஒரு விசேஷ தன்மை பெற்றிருந்தா அதை நாம என்ன பண்றோம், நம்ம சாதகமா பயன்படுத்தி மற்றவங்களை நம்முடைய இன்ஃபுளுயன்ஸ்க்குள்ள கொண்டு வர பாப்போமா இல்லைங்களா, கொண்டு பாப்போம் இல்லைங்களா. அதுதான் என்ன நடந்திருக்குது இங்க சாத்தானுக்கு லூசிபருக்கு பரலோகத்துல அங்க நடந்திருக்கு. சோ இதுதான் லூசிபர் எப்படி விழுந்து போனாருங்கிறதுக்கு நாம இங்க படிக்கலாம். ஆனா இது எப்படி இந்த மேட்டிமை அவரை விழுந்து போகிறதுக்கு வழி நடத்தி இருக்கும் எப்படின்னா, ரொம்ப சிம்பிள், ஒரு ரெண்டு வசனம் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் நமக்கு தெரியுது. லூசிபர் எப்படி விழுந்து போய் சாத்தானா மாறிடுப்பார், எந்த சந்தர்ப்பத்தில் அப்படி மாறிடுப்பார்னா, சகோதர சகோதரிகளே அவர் பரலோகத்தில் இருந்த வரைக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருந்திருக்கிறார். ஆனா அவரை தேவன் ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து வச்சார். லூசிபர் நீங்க பாதுகாக்கிற கேரு, யார பாதுகாக்கணும்னா இதோ இந்த ஆதாம் இந்த ஏவா, இவங்க தான் மனுக்களும், இவங்களை வச்சுதான் நான் பூமியை நிரப்ப போறேன், இவங்களுக்கு நீங்க தான் கைடு காடு எல்லாமே நீங்க தான், நீங்க பார்க்கணும். இப்படித்தான் யார வச்சிருந்தார் தேவன், லூசிபர் ஏதேன் தோட்டத்தில் பாதுகாவதூதனா வச்சார். ஆனா வசனம் வாசிங்க, அங்க அவர் இருக்கும் போதே அவருக்கு தேவன் இடத்துல ஒரு கசப்புணர்வு உருவாகிறதுக்கு எது காரணமா இருந்திருக்கலாம்னா, 1 Kings 28 வாசிங்க. இந்த வார்த்தை கண்டிப்பா லூசிபர் கேட்டிருக்கிறாரு. இது கேட்கும் போது அவர் ரொம்ப விரக்தி அடைஞ்சிருக்கும். இது வந்து நம்ம ரீசனபிளா சஜஸ்ட் பண்றோம் அவ்வளவுதான். சாத்தான் வந்து மகிமையான சிருஷ்டியா சிருஷ்டிக்கப்பட்டு பின்னால விழுந்து போயிட்டாருங்கிறது தான் நமக்கு வசனத்துல இருக்கு. ஆனா அவர் விழுந்து போகிறதுக்கு எது காரணமா இருந்திருக்கும் அது கூட வசனத்தில் இருக்கு. அழகினால மேட்டிமை அடைஞ்சு மினுக்கினால ஞானத்தை கெடுத்து கொண்டான் இருக்கு. பட் இது எப்படி நடந்திருக்கும் என்றால், இந்த சம்பவத்தை நாங்க உங்க முன்பாக ரொம்ப தாழ்மையில வைக்கிறோம். சோ இதுதான் நடந்திருக்கும். சோ என்ன நடந்துச்சுன்னா, தேவன் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்துட்டு என்ன சொல்றாரு, நீங்க வந்து பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சம் ஆகாயத்து பறவைகள் பூமியின் மேல் நடமாடுகிறார், சகல ஜீவ ஜந்துக்களையும் என்ன பண்ணுங்க, நீங்க ஆழ்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னா, யார் அவங்க ஆதாமியவாள் பூமியின் மேல ராஜாக்கள் பாத்தீங்களா, அந்த ராஜரீக அதிகாரம் அத்தாரிட்டி ஒட்டுமொத்த பூமியின் மேல இருக்கிற அந்த அதிகாரம் தேவன் யார் கையில ஒப்பு கொடுத்தாரு, மொதோராஜா ஆதாம் மொதோராணி ஏவாள் கிட்ட கொடுத்தார். இது யார் பார்த்துட்டே இருந்ததுன்னு பக்கத்துல இருந்துட்டு இப்பதான் இவருக்கு அப்செட் ஆகிறார். ஷே என்ன தேவன் இப்படி தப்பு பண்ணிட்டார், இங்க யார் இருக்கிறா இந்த பொறுப்புக்கு தகுதியானவர், அவரு அவர் யாரு, பூரண அழகு பூரண ஞானம் சகலவித குணலட்சணம் யூனிவர்ஸையே சுத்தி சுத்தி ஆளுகை செய்யற அத்தாரிட்டியோட இருக்கிற அவர்கிட்ட இந்த பூமி உரண்டையினுடைய ஆளுகை கொடுக்காம இது தேவன் யார்கிட்ட கொடுக்கிறாரு, ஆதான் இது வந்து கண்டிப்பா அவருக்கு என்ன எடுக்கணும், ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆயிருக்கும். தேவன் கிட்ட முதல் முதலா ஒரு ஒரு வினோதமான உணர்வு இந்த வார்த்தைகள் வந்து சங்க லூசிபருக்கு கொண்டு வந்திருக்கும். கண்டிப்பா லூசிபர் இப்படித்தான் சிந்திச்சிருப்பார், இந்த பூமியை பொறுப்பேற்று ஆளுகை செய்வதற்கு ரொம்ப தகுதியானவர் யார் தான், நான் தான் இங்க இருக்கிறேன், ஆனா தேவன் என்னை விட்டுட்டு இது யார்கிட்ட கொடுக்கிறாரு, ஆதான் ஏ வாழ்க்கை கொடுத்துட்டு அது மாத்திரம் இல்ல என்னை எதுக்காக வச்சிருக்கிறாரு, இங்க யார பாதுகாக்கணும், ஆதான் ஏ வாழ். இது வந்து ரொம்ப அவருக்கு இன்சல்டிங்கா இருந்திருக்கும் இல்லைங்களா. அது உண்மை தான், இப்ப ஒரு கலெக்டர் ஒரு ஜில்லா கலெக்டர் நம்ம கூட்டிட்டு வந்துட்டு சரிங்களா, ஒரு ஒரு ஆரம்ப துவக்க பள்ளியில எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாத்திரம் அவரை வச்சுட்டு, சார் நீங்க இந்த குழந்தைகள் தான் நீங்க என்ன பண்ணணும்,
அஞ்சு வருஷம் பாதுகாக்கணும். இவங்களுக்கு தான் உங்களுடைய புல் அப்பார்ட். அவர் வந்து ஜில்லா கலெக்டர்னு வைங்க, அவர் கொண்டு வந்து ஒரு சின்ன லெவல்ல ஒரு சின்ன பொறுப்புலச்சு அவருக்கு என்ன வரும், என்ன கோபம், நான் எப்படி கஷ்டப்பட்டு ஐஏஎஸ் படிச்சு பாஸ் பண்ணி மெரிட்ல வந்து சீட்ல உக்காந்தா கொடுக்குற வேலையை பாரு, குழந்தைகள் போய் பாரு, அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த வேலையை எதிர்பார்ப்பாங்க. அதுதான் யாருக்கு ஆயிருக்குதுங்க, லூசிபர். என்டையர் யூனிவர்ஸ்ல எப்பேற்பட்ட வல்லமை உள்ளவர் லூசிபர். ஆனா தேவன் அவரை என்ன பண்ணார், கொண்டு வந்துட்டு நீ பூமி அந்த அந்த உருண்டையில போய் உக்காந்துக்கணும். என்ன பண்ணிட்டோம், அங்க யார் இருக்கிறா கேட்டா, இப்பதான் நான் ஆதாம் ஏவால சக்தி வச்சிருக்கிறேன், சரி நான் என்ன பண்ணணும், அவங்களுக்கு பாதுகாப்பா நீ பாத்து. ஆனா அது ரொம்ப முக்கியமான பொறுப்பு, அது லூசிபருக்கு சரியா புரியல. ஒருவேளை தேவனுக்கு கீழ்ப்படைஞ்சு உண்மையா பாதுகாத்திருந்தார்னா அவர் எப்படிப்பட்டவரா இருந்திருப்பார் தெரியுங்களா, ஒட்டுமொத்த மனுக்குளத்துக்கே ஒரு மாபெரும் பாதுகாவலனா இருந்திருப்பார். அந்த பொறுப்புல தான் வச்சார் தேவன் அவரை, அதை அவர் புரிஞ்சுக்கொள்ள முடியல. ஆனா தன்னுடைய நிலைமை, தனக்கு கொடுக்கப்பட்ட நிலைமை, அதே சமயத்துல ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், இதெல்லாம் பார்த்து அவர் மனதில் கஷ்டமா இருக்கும். அங்கேயே தேவன் எடுத்த ஒரு கசப்புணர்வு அவருக்கு வந்திருக்கும். தேவன் வந்து ஏதோ நீதியா செய்கிறதுக்கு தவறிட்டாருங்கிறது போல இவர் நினைச்சிருக்கணும். அடுத்து ஒரு வார்த்தை கூட தேவன் சொன்னாரு, அங்கதான் லூசிபருக்கு ரொம்ப டெஸ்ட் ஆயிடுச்சு. அந்த வார்த்தை என்னன்னா, இரண்டாம் அதிகாரத்துல 16:17, பாத்தீங்களா தேவன் என்ன சொன்னாராம் கிட்ட, நீங்க அந்த பழம் மாத்திரை சாப்பிட வேணாம், அது சாப்பிட்டீங்கன்னா உடனே என்ன ஆவீங்க, சாகவே சாவா. இது ஆதாம் ஏவாள் கிட்ட தேவன் ரொம்ப சீரியஸா ஆதாம் கிட்ட தான் சொன்னாரு. சொல்லும்போது எப்படி சொல்லிடுப்பாரு, ரொம்ப சீரியஸா சொல்லிடுப்பாரு இல்லைங்களா. இது யாருக்கிட்ட பக்கத்துலயே இருந்து பாத்துருக்கணும், லூசிபர் பார்த்துக்கும் போது அவருக்கு எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க. இது கூட ஷாப், ஏற்கனவே ஒரு ஷாப் வாங்கியிருக்கிறார். என்ன ஷாப்பே, பூமி அதிகாரம் யாருக்கிட்ட கொடுத்தார், தேவன் ஆதாம்க்கு. அந்த வைத்தறிச்சல் இருக்கிறாரு. இப்ப இந்த நேரத்தில் பார்த்து தேவன் சொல்றார், இந்த பல மாத்திர சாப்பிட்டீங்க அன்னைக்கே நினைக்கிறீங்க, நீங்க செத்து போயிடு, செத்து போயிடுவீங்க சொன்ன உடனே லூசிபருக்கு எப்படி இருக்கும்னா, டக்குன்னு இருக்கும், என்னப்பா இது தேவன் இவ்வளவு பெரிய போய் சொல்றாரு நினைச்சிருக்கணும். ஏன் தெரியுங்களா, லூசிபர் இது வரைக்கும் தேவனுடைய சிருஷ்டியில எதுவுமே என்னன்னு இல்ல, நடக்காத ஒரு விஷயத்தை இந்த ஜனங்கள் கிட்ட ஏன் சொல்றாரு, ஒரு வேலை உங்ககிட்ட போய் சொல்லி அவங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறது சொல்றாரோ, தேவையில்லாத கட்டுப்பாடு அவங்க மேல விதிக்கிறாரோ, இப்படித்தான் இவருடைய சிந்தை அங்க போயிட்டு. அதனால்தான் போய் சொல்றாரு, பாம்பு மாறி போயிட்டு சொல்றாரு, ஏதாவது சாப்பிட வேணாம் தேவன் சொன்னாரா, ஆமா இது சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரு, சாப்பிட்டா நாங்க செத்து போயிடுவோம் சொன்னாரு. யார் சொன்னா, தேவன். சேச்சாச்சே அப்படின்னா ஒண்ணு கிடையாது, எனக்கு நல்லா தெரியும், நான் அவரு கூட ஆரம்பத்தில் தான் இருக்கிறேன். ஆனா இதெல்லாம் அவர் சொல்லல, மனசுக்குள்ள வச்சுட்டு சொல்றாரு, நானும் பாத்துருக்கிறேன், நீங்க தாராளமா சாப்பிடலாம், நீங்க சாப்பிட்டா சாகவே சாவது இல்லை. அந்த வார்த்தை கவனிச்சீங்களா, தேவன் சொல்றாரு சாப்பிடும் நாளில் என்ன ஆவீங்க, பாருங்க சாகவே சாவாய். உடனே சேட்டன் என்ன சொல்றாரு, இல்ல 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 நீங்க என்ன இல்ல, சாகவே சாவது இல்லை. ஆக்சுவலா அந்த பாயிண்ட் தான், அந்த பாயிண்ட், அந்த வார்த்தையில இருக்குது சாத்தானுடைய குணாதிசயம், எதிராளி, தேவனுக்கு எதிராளி, தேவனுக்கு அப்படி ஆப்போசிட்டா இருப்பார். தேவன் சொல்றார் சாகவே சாவாய், அவர் சொல்றார் சாகவே சாகிறது இல்ல, முதோ பொய். சோ அந்த வார்த்தையிலிருந்து ஆகிறார் அவரே தேவனுடைய எதிராளியாகிய பிசாசு சாத்தான். சகோதர சகோதரிகளே, அதனால தான் யோவான் 8:44 வாசிங்க, ஒரு முக்கியமான வசனம், சாத்தான் பற்றி தேவன் கொடுக்கிற இந்த வாக்கியம் என்னன்னா, அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலை பாதகனா இருக்கிறார். எந்த ஆதினா, ஏதேன்ல இருந்துட்ட ஆதி, சங்க முதல் ஜோடி ஆதாம் ஏவாள் கூட யார்தான் கொலை செஞ்சது, சாத்தான் தான், அங்க இருந்து அவன் கொலைத்தான் செஞ்சிட்டு இருக்கிறான். அது மாத்திரம் இல்ல, சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் அவன் சத்தியத்துல நிலை நிற்கிறது இல்ல, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதா. பிதானா யார், அப்பா,
ஃபாதர்னா யாருன்னா ஜீவன் கொடுக்கிறவர், ஜீவன் கொடுக்கிறவர் தான் பிதா. ஆனா இங்க வந்து சாத்தான் எதுக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார், பொய்க்கு. அதனால்தான் அவர் என்ன சொல்றார், இவர் பொய்க்கு பிதா. ஏன்னா முதல் பொய் யாருக்கா ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறார், ரெட் ரிப்பன் கட் பண்ணிட்டு, சாத்தான் தான். என்ன பொய், நீங்க சாகவே சாவது இல்லை. இது சகோதர சகோதரிகளே, ஆதியில எப்படி லூசிபர் ஒரு மகிமையான சிஷ்டியா இருந்து ஏதேன் தோட்டத்துல என்ன மாதிரி காரணங்களால அவரு அந்த மகிமை நிலைமையிலிருந்து விழுந்து போனார் என்பதை நாம் அங்க பார்க்கிறோம். இந்த சூழ்நிலைகள் அவர் தேவனுக்கு விரோதமா எழும்புவதற்கு காரணமாக அங்கு அமைந்து அவரு விழுந்து போய் அங்க லூசிபர் சாத்தானா மாற்றம் அடைவதை நாம் அங்க பார்க்கிறோம். அப்ப தேவன் அவர்கிட்ட ஒரு சாபம் கொடுத்தார். வசன வாசன ஆதியாகமம் 3:14 வசனம். தேவன் யார சபிக்கிறாரீங்க, அந்த சர்பத்தை சபிக்கிறார். ஆனா நியாயமா அந்த சாபம் யாருக்குரிய சாபம், சர்பத்துக்கு இல்ல, ஆனா சர்பத்துக்கு பின்னால இருந்து செயல்படுற சாத்தானுக்கு. சோ நிறைய பேர் இந்த சாபம் வந்து சர்பத்துக்குன்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா. சோ சர்பம் வந்து என்ன சொல்லிட்டாரு தேவன், நீ உன்னுடைய வயிற்றினால் நகர்ந்து. அப்ப நிறைய பேர் சொல்றாங்க இந்த சாபம் கொடுக்கற வரைக்கும் பாம்புக்கு என்னெல்லாம் இருந்துச்சு, 4 கால் இருந்துச்சு. அது 4 கால் இருந்துச்சுன்னா அது பாம்பு இல்ல, அது பல்லி இல்லாட்டி ஏதாவது ரெப்டைல் தான் சொல்ல முடியும். பாம்புக்கு எல்லாம் கால் இல்ல, ஒரு போதுமே இல்ல. சோ இதெல்லாம் அடையாள பாஷை. நீ உன் வயிற்றினால் நகர்ந்துன்னா என்னன்னா இது சாத்தானுக்கு சொல்றாரு இந்த சாபம், பாம்புக்கு இல்ல. சோ வயிற்றினால் சாத்தான் நகர்வது எது கிடையாதுன்னா ரொம்ப சிம்பிள், அவருடைய மகிமை என்ன ஆயிடுவார், இழந்து போயிடுவார். பாருங்க இப்போ நம்ம வந்து மிருகத்தை விட மகிமை உள்ள ஜனங்கள். எப்படி மிருகத்துக்கும் நமக்கு என்ன வித்தியாசம், அது 4 கால நடக்குது, நம்ம 2 காலம் நடத்தோம், ஒரு மகிமை தாங்க. 2 கால மகிமையா நிக்கிறோம் பாருங்க. இதே கொஞ்சம் நான் 4 கால் நின்றுட்டு கிளாஸ் எடுத்த யாராவது கேட்பீங்களா, இல்ல யாருமே கேட்க மாட்டேங்க. சோ அப்போ அது மகிமை. இப்போ மிருகம் 4 கால நடக்குது, அது வந்து அந்த ஊர்வனவற்ற விட எப்படி இருக்குது மகிமையா இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுது, பாம்பு அது இது எல்லாம் தரையில வைத்து வைத்து வச்சுக்கிட்டு போகுது. சோ அந்த ஊர்வன விலங்கை காட்டிலும் 4 கால் ஜீவன்கள் மகிமை, அதை காட்டிலும் மனுஷன் மகிமை, இவங்கள காட்டிலும் தூதர்கள் மகிமை. ஏன்னா அவங்களுக்கு பூமிக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை, அவங்க பரலோகத்தில் இருக்கிறாங்க. அப்போ அந்த வயிற்றுனால் நகர்வது எது கிடையாது சொல்றாருனா, உன்னுடைய மகிமையை நீ இழந்து தாழ தள்ளப்படுவாய், சாத்தானுக்கு இது சொல்ற வார்த்தை. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு, உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் மண்ணை தின்பாய், அது கூட உடனே கதை விடுவாங்க. பாம்பு வந்து அப்போ என்ன சாப்பிடுது, இப்போ எங்க எந்த பாம்பு வந்து மண் சாப்பிடுது இல்லைங்களா, எந்த பாம்பு மண் சாப்பிடாது. சோ மண் சாப்பிடுவாய் அப்படின்னு பாம்பு சொல்றது எதுக்கு சொல்றாரா தேவன், சாத்தானுக்கு சொல்றாரு. அதாவது நம்ம பாஷையில சொன்னா மண்ணை கவுவாய், மண் கவுறதுன்னு என்ன நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஒரு கேம்ல இல்லாட்டி ஒரு யுத்தத்துல தோத்து போனவங்களை நம்ம என்ன சொல்லுவோம், மண்ணை கவித்தான் சொல்லுவோம் பாத்தீங்களா, தோல்வி அடைஞ்சிட்டான். சோ சாத்தானுக்கு தேவன் கொடுக்கிறார் அந்த சாபம், நீ உன் மகிமையெல்லாம் இழந்து தாழ தள்ளப்பட்டு இறுதியில ஒரு பெரிய தோல்வியை நீ சந்திக்க போற, அதுதான் அந்த சாபம், அந்த சர்பத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த சாபம் சகோதர சகோதரிகளே. சோ இதெல்லாமே இந்த இது வந்து சாத்தானுக்கு நடந்துச்சு. அவர் மகிமையான ஒரு பரலோகத்துல மகிமையான நிலைமையில இருந்தார், அந்த நிலைமையிலிருந்து பூமிக்கு தள்ளப்பட்டார். அது மாத்திரமில்ல, அவருடைய அந்த முற்றிலுமான ஒரு தோல்வி இன்னும் கொஞ்ச காலத்துல நடக்க போகிற ஒரு தோல்வியாக அங்கிருக்கு. சோ இப்ப சாத்தான் எங்க இல்ல, பரலோகத்துல இல்ல, பரலோகத்துக்கு ஏறி போகிற அதிகாரம் கூட அவருக்கு முற்றிலும் இல்ல, அதுக்கு போட்டாச்சு. இப்ப அவர் எங்கத்தான் இருக்கிறார்னா, இந்த பூமியினுடைய ஆகாய மண்டலம் இதுக்குள்ளதான் அவருடைய ஏரியா, அதுக்கு மேல கிடையாது. அதனால்தான் நம்ம வசனத்துல எல்லாம் வாசிக்கிறோம், அவரு இந்த விழுந்து போன தூதர்களை என்ன பண்ணிடுக்கிறார், ஆகாய விரிவில அந்தகார சங்கிலினால் என்ன பண்ணிடுக்கிறார், கட்டி வச்சிருக்கிறார். பர்சனல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுக்கிறோம் உங்களுக்கு, மறுபடியும் பின்னாடி நம்ம பார்க்கலாம் இந்த கிளாஸ்லயே. சோ இவ்விதமாக சகோதர சகோதரிகளே, சாத்தான் வந்து விழுந்து போனதை நம்ம பார்க்கிறோம். இப்ப அப்படி அவர் தள்ளப்பட்ட பின்பு அவர் மாறினாரா, அதாவது பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்குள்ளாக கீழ்படுத்தப்பட்டு தள்ளப்பட்ட நிலைமையில விட்டதுக்கு பின்பு அவர்கிட்ட ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா, ஒரு மாற்றமும் இல்லை. அவர் தள்ளப்பட்டதுக்கு பின்பும் அவருக்குள்ள இருந்த அந்த எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். அந்த எண்ணங்கள் அவருடைய லட்சியமா நமக்கு வெளிவருது. அந்த லட்சியங்கள் என்னன்னா, வசனவாசிங்க, சாத்தானுடைய லட்சியங்கள் 3வது பாகம், ஏசாயா 14 அதிகாரம்
13ல இருந்து 15 வசனம் வரைக்கும்.
நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை
உயர்த்துவேன், பாருங்க இந்த வசனம் எல்லாம் எதை குறிக்குதுன்னா, the ambitions of Satan, சாத்தானுடைய லட்சியங்கள், அவர் மனசுல என்ன மாதிரி ஆசைகள் எல்லாம் வச்சிருந்தாருன்னா இதுதான் அந்த ஆசை. இதெல்லாம் அவர் பூமியில தள்ளப்பட்டதுக்கு பின்புமே அவர் மனசுல இன்ன வரைக்கும் இருக்கு, டில் டேட் அவர் மனசுல இதே எண்ணங்களோடு தான் சுத்திட்டு இருக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, இப்ப இதைய ஒவ்வொன்னா நம்ம வாசிக்கலாம். முதல்ல வாசிங்க சிஸ்டர். பாருங்க இது எதுக்கு அடையாளமா இருக்கு, முதல்ல சொல்றாரு நான் வானத்துக்கு ஏறுவேன். நீங்க அர்த்தம் சொல்லுங்க டக்குன்னு, வானம்னு எதுக்கு அடையாளம்? வானம் கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய அரசாட்சி. இந்த பூமியின் மீது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய அரசாட்சி இருக்கு இல்லீங்களா. சோ அது சொல்றாரு நான் வானத்துக்கு ஏறுவேன்னா, நான் முதல்ல என்ன பண்ணுவேனா, இந்த பூமியினுடைய ஆவிக்குரிய ஆளுகையை என்ன பண்ணுவேன், கை பற்றுவேன். அப்படின்னா இந்த உலகத்தின் ஜனங்களை என் கட்டுப்பாட்டுக்குள்ள நான் கொண்டு வருவேன். அதுதான் சொல்றாரு நான் வானத்தில் ஏறுவேன். இதுதான் அவருடைய முதல் லட்சியம். ஃபர்ஸ்ட் அவர் என்ன நினைச்சார்னா, தேவன் என்னையா தள்ளிட்டா, இந்த மனுக்குலத்தை நான் வழி விலக வச்சதுக்காக நே தள்ளியிருக்கிறார், இந்த மனுக்குலத்தை வச்சு நான் என்னுடைய ராஜ்யம் நான் ஸ்தாபிக்கிறேன். இதுதான் இவர் மனசுல நினைச்சிட்ட விஷயம். இந்த மனுக்குலத்துக்காகத்தான் என்ன இப்படி பண்ணிட்டார், இந்த மனுக்குலத்தை வச்சு நான் என்னுடைய லட்சியங்கள் ஸ்தாபிக்கிற, முதல்ல இந்த மனுக்குலத்துக்கு நான் ராஜாவாக. அதுதான் சொல்றார் நான் வானங்களுக்கு ஏறுவேன், இந்த பூமியின் ஆவிக்குரிய ஆளுகைய நான் கைப்பற்றுவேன். கைப்பற்றி என்ன சொல்றாரு, தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். சிங்காசனம்னா அதிகாரம். என்னுடைய அதிகாரத்தை யாருக்கு மேல உயர்த்துவேன், தேவனுடைய நட்சத்திரங்கள். யார் இவங்க? தேவனுடைய நட்சத்திரங்கள், வேறு யாரும் இல்ல, பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள். சோ இந்த பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் தான் தேவனுடைய நட்சத்திரங்கள். நட்சத்திரங்கள்லாம் நம்ம யார சொல்லுவோம் பொதுவா, சினிமா நட்சத்திரங்கள், அப்புறம் விளையாட்டு நட்சத்திரம் சொல்றோம் பாத்தீங்களா, சூப்பர் ஸ்டாரு, மெகா ஸ்டாரு, அல்டிமேட் ஸ்டார், என்னன்னா ஸ்டார்லாம் என்னன்னா ஒரு ஃபீல்ட்ல அப்படி பிரகாசிக்கிறவங்க அதுதான் நட்சத்திரம். அதே போல நம்ம சச்சின் ஒரு அவர் ஒரு ஸ்டார் எங்க ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுல நட்சத்திரம் பிரகாசிக்கிறார். அது போல பரலோகத்துல பிரகாசிக்கிறாருங்க நட்சத்திரங்கள் யார், தேவனுடைய தூதர்கள். சோ என்ன சேட்டை நினைச்சார்னா, முதல்ல இந்த பூமியினுடைய ஆளுகையை நான் எடுப்பேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா பரலோகத்தின் தூதர்கள் மேல என் அதிகாரத்தை நான் செலுத்துவேன். இருக்கிறாங்க, நான் வசனம்லாம் இருக்கு, நீங்க படிங்க, எனக்கு டைம் இல்லை, பெரிய சப்ஜெக்ட். சோ தூதர்கள் நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. உதாரணத்துக்கு கொலசேயர் 1:16 வாசிச்சோம்னா, வாசிங்க, வரும் சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துறைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் இதெல்லாம் என்னன்னா, இந்த நாலு இதெல்லாம் கேட்டகரிஸ். என்ன கேட்டகரிஸ்னா, தூதர்கள் இருக்கக்கூடிய வெவ்வேறு நிலையில இருக்கிற தூதர்கள். சோ நிறைய தூதர்கள் இருக்காங்க, இந்த தூதர்களுக்கு மேல எல்லாம் என்னுடைய ஆளுகை நான் எடுப்பேன். சோ வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன், உலகத்தின் ஜனங்களை என் கட்டுப்பாட்டுல கொண்டு வருவேன், அப்புறம் பரலோகத்தின் தூதர்களுக்கு மேல என் அதிகாரத்தை செலுத்துவேன். அப்புறம் என்ன சொல்ற வசனம், இல்ல இல்ல படிங்க சிஸ்டர் அந்த வசனம், இல்ல அதுக்கு முன்னாடிங்க சிஸ்டர், வட புறங்களில் உள்ள பாருங்க, வட புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீச்சிருப்பேன். எல்லாம் அடையாள பாஷை, வடபுறம்னா எது கிடையாது பைபிள்ல நினைவு இருக்குங்களா சொல்லுங்க சிஸ்டர், வடபுறம் வடக்கு திசைனாவே என்னன்னா தேவனுடைய வாசஸ்தலம் பரலோகம். ஏன்னா தேவன் எங்க வாசம் செய்யறார் பைபிள் என்ன சொல்லுது, வசன வாசிங்க நீங்க சங்கீதம் 48:2 சங்கீதம் 48:2 அதுவே மகாராஜாவின் நகரம். எது வட திசையில் உள்ள சியோன் பர்வதம். இது பிதாவாகிய தேவனுடைய வாசஸ்தலமாகிய பரலோகம் பற்றி பேசுது. சோ இப்ப இந்த வட திசை வந்து பரலோகத்தை குறிக்கிறது. இவர் என்ன சொல்றாருன்னா, வடபுறத்துல உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்துல வீற்றிருப்பேன். சோ வடபுறத்துல தேவனுடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்துல நான் இருந்து இந்த உலகத்துல ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஆராதனைகளுக்கும் யாரே தேவனா இருப்போம்? நானே தேவனா இருப்போம். என்ன நினைக்கிறாருன்னா, இந்த உலகத்தின் ஜனங்கள் எல்லாரும் ஆராதிக்கிற தேவனா நான் என்னை பரலோகத்தின் நிலைமைக்கு நான் உயர்த்துவேன். அதெல்லாம் உண்மை. இதுல விஷயத்தை நம்ம அங்க சொல்றோம் என்னன்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கிற எல்லா மதமும் உருவாக்கப்படுவதற்கான காரணம் அதுதான். பாருங்க, ஜனங்களுக்கு டிஃபரெண்ட் டேஸ்ட் இருக்குது. எல்லாரும் ஒரே மாதிரி வந்து வணங்குறதுக்கெல்லாம் ரெடி கிடையாது. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பாணி வச்சுக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பாணியில சாத்தான் அனுமதி கொடுத்துருக்கிறார். பாரு, முஸ்லீம்னா ஒரு மாதிரியான ஒரு கோட்பாடுகள், அந்த கோட்பாடுகளின் மூலம் ஒரு மாதிரியான ஆராதனை முறைகள். ஆனா அதெல்லாம் யாருக்கு தான் போய் சேருது? தேவன் தான். இல்ல, யாருக்கு போய் சேருது? சாத்தானுக்கு. அது மாதிரி இந்துக்கள், இந்துக்கள் எத்தனை விதமான ஆராதனைகள், எத்தனை விதமான கடவுள்கள், எல்லாம் யாரு கொண்டு பண்ணா? எல்லாம் சாத்தான் தான். உங்களுக்கு நல்லா தெரியும் இந்துக்கள்ல இருக்கிற அந்த விக்கிரகங்கள்லாம் யாருங்க? தெரியும் இல்லைங்களா? உங்களுக்கு ரெண்டாவது உலகத்தில் நம்ம எடுத்திருக்கோம். இன்னைக்கு இந்துக்களுடைய பல விதமான கடவுள்கள்லாம் யாருன்னா, வேற யாரும் கிடையாது, விழுந்து போன தூதர்கள். விழுந்து போன தூதர்கள், நோவா நாட்கள் விழுந்து போன தூதர்கள் அப்படியே பொசஸ் பண்ணிருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட என்ன பண்ணுது, அற்புதம் நடக்குது பாத்தீங்களா? அங்க எல்லாம் யாருடைய வல்லமை நினைச்சீங்க? அந்த கல்லுக்கெல்லாம் இருக்குது வல்லாம. அந்த கல்லுக்கு முன்னாடி யார் நிக்கிறா தெரியல. ஏதாவது ஒரு விழுந்து போன தூதன் இருப்பாரு. வரும்போது நானும் பிறகு நிறைய வேடிக்கை பார்த்தோம். விழுப்புரம் கள்ளக்குறிச்சி நிறைய பக்கத்துல ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா விக்கிரக தோப்பு இருக்குது இல்லைங்களா? இந்த பகுதியில் நிறைய இருக்கு. ஆச்சரியம், கிட்டத்தட்ட ஒரு 20 பேரா உட்கார்ந்து இருக்காங்க. அந்த இடத்துல சுத்தி உட்காந்து ஒரு கமிட்டி மீட்டிங் போட்ட மாதிரி உட்காந்துருக்குறாங்க. ஃபுல் விக்கிரகம். இவங்கெல்லாம் யாரு? எல்லாம் விழுந்து போனதுக்கு எல்லாம் யாருடைய கண்ட்ரோல் கீழே தான் போகுது? சாத்தானுடைய கண்ட்ரோல். சோ எல்லாரும் இவங்க மூலம் ஆராதனை யாருக்கு பேர் எடுக்கிறாங்க பார்க்கிறோம். வடபுறத்தில் ஆராதனை கூடத்தில் நான் போய் உட்கார்ந்து இருப்பேன், மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், பரலோகத்துக்கே போவேன். பாருங்க என்ன மாதிரி அவருடைய லட்சியம் பாருங்க. சின்ன லெவல்ல இருந்து ஆரம்பிக்கிறார். முதல்ல உலகத்தின் கண்ட்ரோல், தூதர்களுடைய கண்ட்ரோல், பரலோகத்தில் ஆராதனை கூடும், பரலோகத்தையே கண்ட்ரோல் பண்ணுவேன். கடைசி என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு கடைசி வசனம் அதுல? வசனம் படிங்க சத்தமா பாருங்க. உன்னதமானவருக்கு என்ன ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாய். உன்னதமானவர் யார்? பிதாவாகிய தேவன். என்ன சொல்லியிருக்கார் பாருங்க சாத்தானுடைய மனசுல, நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். வாய்ப்பு இருக்கா? சான்ஸ் இருக்குதா? இவர் உண்மையிலே யார்தான் சிருஷ்டி பண்ணா? இல்ல, யாருடைய கரங்களை சிருஷ்டிச்சது? இவர கர்த்தர் இயேசு. அவருக்கு ஈக்கமாக என்ன பண்ண முடியாது? தன்னை உயர்த்திக்க முடியாது. அப்படி நினைச்சாவே அது மிகப்பெரிய பாவம். என உண்டாக்கினவர் கர்த்தர் இயேசு. அவருக்கே இவர் ஈக்குவல் ஆக முடியாது. ஆனா இவர் யார் ஈக்குவல் ஆகிறேன்னு சொல்றாரு? தேவனுக்கு மேல நான் போறேன். இதுதான் சொன்னார் அந்த வசனத்துல இசைக்கு இல்ல, அதாவது உன்னுடைய அழகினால நீ என்ன என்ன ஆனாய்? மேட்டிமை ஆயிட்ட. உன் மினிக்கினால உன் ஞானத்தை என்ன பண்ணிட்டேன்? நீ கெடுத்து போட்டுட்ட. சோ இந்த மேட்டிமை தான். இது கிறிஸ்தவர்களுக்கு கூட ஒரு மிக முக்கியமான ஒரு நோயிங்க சகோதர சகோதரர். இனிமேல் ஒருவேளை 53 கிளாஸ்க்கு அப்புறம் நாம தொடர்ந்து சகோதர ஐக்கியத்தில் இருப்போம். இருக்கும் பட்சத்தில் அதெல்லாம் புரிஞ்சுக்குவோம். இந்த சபை கிறிஸ்துவின் சபையா ஒருத்தர் ஆகணும்னா அவருக்கு அவர் மிக ஒரு மிக முக்கியமான ஒரு நோய் வரும். என்னன்னா அந்த மேட்டிமை. அது வந்துச்சுன்னா அவ்வளவுதான் சாத்தான் விழுந்து போறதுக்கு காரணம் அந்த மேட்டிமை தான். இன்னை வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் கண்டா காரணம் நீயா நானா பாக்கலாம். அது வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவங்க எதுவுமே பண்ண முடியாது. சாத்தானுக்கு அது யாருக்கிட்டே வந்துருச்சு? தேவன் கிட்டே வந்துருச்சு. பாக்கலாம், நீங்களும் நானா பாக்கலாம். என்ன மாதிரி டைனஸ் எடுக்கிறது? நான் ஜனங்களை பாக்குறேன், அவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் தூதர்களை பிடிக்கிறேன். அவர் கேஷுவலா சொன்னா இவ்வளவு சொல்லியிருப்பாங்க. தூதர்கள் மாத்திரம் பிடிக்க மாட்டேன். எல்லாரும் வணங்குற மாதிரி நான் பரலோகத்துல போய் உட்காந்து பரலோகத்தையே கண்ட்ரோல் பண்ணிட்டு கடைசியா வரேன் யாருக்கிட்ட? உங்களுக்கு ஈக்குவலா நான் உட்காந்து காமிக்கிறேன். இதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் மனசுல. அதுதான் நம்ம இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அங்க பாக்கிறோம். இப்படி எல்லாம் நினைச்சிட்டவர் தான் அங்க சாத்தாண்டின்னு பாக்குறோம். இதுதான் அவருடைய லட்சியங்கள்.
இன்ன வரைக்குமே அந்த லட்சியத்துக்கு தான் சண்டை போட்டுட்டு இருக்கிறார். எப்படியாவது ஆனா நிறைய விஷயங்களை ஜெயிச்சிருக்கிறார். உலகத்தை முழுக்க என்ன பண்ணிட்டார், அவரு கண்ட்ரோல் பண்ணிட்டார், கண்ட்ரோல் பண்ணிட்டார். அவர் கண்ட்ரோல தான் இருக்கு இப்ப இந்த உலகம். ஒரு சில ஜனங்கள், ஒரு சில ஜனங்களை தவிர இதெல்லாம் அவருடைய கண்ட்ரோல் தான். அதே போல தூதர்கள் கூட நிறைய பேர் தூதர்கள் என்ன பண்ணிட்டாரு, தன் பக்கம் இழுத்துட்டார். எப்ப இழுத்தாரு, நோவா நாட்கள்ல விழுந்து போன தூதர்கள் இப்ப யார் பக்கம் தான் இருக்கிறாங்க. தூதர்களும் கூட நிறைய பேர் ஜெயிச்சிட்டாரு, ஆனா எல்லாரையும் ஜெயிக்க முடியல. சோ ஆனா பரலோகத்துக்கு போக முடியல. ஆனா இன்னொரு கூட இந்த ஒரு சிந்தனையில தான் அவர் செயல்பட்டு இருக்கிறதை அங்க பார்க்கிறோம். சோ அப்போ இதெல்லாமே அவரு ஓரளவுக்கு நிறைவேற்றி இன்னைக்கு அவர் இந்த பூமியின் மீது ஆளுகை செய்யக்கூடியவரா இருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த ஆளுகை எப்படி நடக்குது அது நம்ம வாசிக்கலாம். இது 4வது பாகம் அவருடைய வாழ்க்கையில சாத்தானுடைய ஆளுகை. இது குறிச்சு எபேசியர் 2:2 வாசிங்க. இப்ப என்ன சொல்றாரு, சாத்தான் எப்படி இருக்கிறாரு, ஆகாயத்து அதிகார பிரபு. சோ அவர் ஒரு ராஜாவா இருக்கிறார், அவருடைய ஆளுகையை செலுத்திட்டு இருக்கிறார், அதிகாரத்தை செலுத்துறார் இந்த பூமியின் மீது. ஆனா எங்க இருந்து செலுத்துறாரு, வசனம் என்ன சொல்லுது, ஆகாயத்து அதிகார பிரபுனா என்ன அடையாளம்னா, சாத்தான் வந்து ஆகாயத்துல தான் இப்ப இருக்கிறார். அங்கிருந்து என்ன பண்றார், இந்த பூமியின் மீது தன்னுடைய அதிகாரத்தை அவர் அங்க செலுத்துறார். சோ கண்ணுக்கு புலப்படாத ஒரு ஜீவியா இருக்கிறதுனால இந்த ஆகாய மண்டலத்துலதான் இன்னைக்கு அவருடைய வீடெல்லாம் இருக்குது. அவருடைய அவர் தங்குற இடம், அவர் சுத்துற இடம் எல்லாமே இதுதான். இந்த எர்த்தினுடைய அட்மாஸ்பியர் புரிஞ்சுக்கிச்சுங்களா பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்றது. எர்த்தினுடைய அட்மாஸ்பியர்னா புரியுதுங்களா, பூமி இருக்குது, பூமியில அவர் வந்து நிக்க முடியாது, நடக்க முடியாது. ஏன்னா அவருக்கு என்ன பவர் கூட எடுத்திருக்கிறார், தேவன் மாம்சத்துல வர முடியாது. ஆரம்பத்துல வரலாம், இப்ப எல்லாம் இல்ல. அந்த அத்தாரிட்டி தேவன் எடுத்துட்டார். எப்ப நோவா நாட்கள்ல தப்பு செஞ்சாரோ அவரும் விழுந்து போன தூதர்களும் அப்பயே அந்த தூதர்களுக்கு இருந்த விசேஷமான கெப்பாசிட்டி எடுத்துட்டார். அதாவது தூதர்களுக்கு என்ன ஒரு கெப்பாசிட்டி கொடுத்திருந்தார் தேவன், வேணுமே பண்ணலாம், அவங்க மாம்சத்துல தோண்டி நம்ம போல இங்க நடமாடலாம், மீன் சாப்பிடலாம், மட்டன் சாப்பிடலாம், அப்படி போலாம் வரலாம், வேணாதப்போ மறைஞ்சிட்டு போயிடலாம். இந்த கெப்பாசிட்டி சாத்தானுக்கும் இப்ப இல்ல, விழுந்து போன தூதர்களுக்கும் இல்ல. சோ அதனால பூமியில அவர் இருக்க முடியாது. ஆனா எங்க இருக்கலாம் பாருங்க, பூமியில இருந்து அடுத்த இன்ச் என்ன ஆரம்பிக்குது, இந்த பூமியினுடைய அட்மாஸ்பியர் அப்படியே மேல போனா ஒரு 16-20 கிலோமீட்டர் வரைக்கும் போனோம். அந்த காற்று மண்டலம் இதுக்குள்ளத்தான் இந்த சாத்தானுடைய வீடு, விழுந்து போன தூதர்களுடைய வீடு எல்லாம் இங்க தான் தெரியல நமக்கு. நல்லவேளை நன்றி சொல்லணும், நம்ம மாம்ச கண்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இல்ல. என்ன கெப்பாசிட்டி, விழுந்து போன அசுத்தாவிகள் நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி மாத்திரம் ஒரு கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா பகல்லையே நடுங்கிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம சுத்தியும் சரி நமக்கு மேலையும் சரி யார் தான் பறந்துட்டு இருப்பாங்க, எத்தனை லட்சக்கணக்கான தூதர்களை தன் பக்கம் கவுத்துனாரு நமக்கு தெரியலங்க. ஆனா இந்த அட்மாஸ்பியரே முழுக்க முழுக்க இப்போ விழுந்து போன ஆவிகள்னால தான் அங்க இருக்குது. பாருங்க இப்ப நெக்ஸ்ட் வாசனம் 2 Corinthians 4:4 வாசிங்க. பாருங்க இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, சாத்தான் யாரா இப்போ, இப்ப யார் அவரு, இந்த பிரபஞ்சத்தின் தேவன். என்ன ஆச்சரியம் பாத்தீங்களா, இதெல்லாம் எப்படி தேவன் ஆயிட்டாரு, எப்படி ஆயிட்டார், தேவனே அனுமதிச்சாரா இல்ல, அந்த அதிகாரத்தை சாத்தான் என்ன பண்ணிடுக்கிறாரு தேவன் கிட்ட இருந்து. கரெக்டான வார்த்தை தமிழ் வார்த்தையை சொல்லணும்னா அபகரிச்சிட்டா, பிடுங்கிட்டா. பிடுங்கிறதுனா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, பிடுங்கிறதுனா என்ன, என்கிட்ட பிரதர் கிட்ட இருக்கிறது நான் போய் என்ன பண்றேன் பிடுங்கிறேன்னா, ஆக்சுவலா அதைய கொடுக்கறதுல அவருக்கு என்ன இல்ல சம்மதம் இல்ல. ஆனா நான் என்ன பண்றேன், என்னுடைய அநியாயத்தினால அக்கிரமத்தினால அப்படியே நான் போய் தப்புன்னு பிடுங்கிட்டு வரேன். சோ இது மாதிரி தான் சாத்தான் என்ன பண்ணிட்டார். ஆக்சுவலா இந்த பூமியினுடைய அதிகாரம் யார்கிட்ட இருந்துச்சு, தேவன்கிட்ட இருந்துச்சு. அவர் தான் ராஜா, ராஜாஜி ராஜா. ஆனா அவர்கிட்ட இருந்த அதிகாரத்தை யார் பிடுங்குறா, சாத்தான் பிடுங்கிறார். ஆனா உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் பிரதர் தேவன் என்ன பண்ணிருக்கலாம், தடுத்திருக்கலாம் இல்லையா. தேவன் எப்பயுமே வந்து நம்ம ஒன்னு விரும்பிட்டோம் வைங்களேன், அது அவருக்கு விரோதமா நடந்தா கூட நம்ம என்ன பண்றது இல்ல, அவரு தடுக்கல, புடுங்குற புடுங்குறையா, சரி புடுங்கிக்கும், நீ என்ன பண்ணுமோ பண்ணு, ஆனா உன் வழியிலே வந்து நான் என்ன பண்றேன், உன்னை நான் ஜெயிக்கிறேன். இதுதான் தேவன், சில நன்மையான நோக்கங்கள் தேவனுக்கு இருக்கு. அப்படி சர்வ ஞானத்துல அவருக்கு நல்லா தெரியும், சாத்தான் இப்படி தங்கிட்ட இருந்து அதிகாரத்தை பிடுங்கிருக்கிறார், அனுமதிச்சுட்டா தேவன், போ பண்ணு என்ன வேணா பண்ணு. சார் வந்து மனுக்குலத்துக்கு ஒரு ஆசீர்வாதமா தேவன் கொண்டு வந்து முடிப்பார். நம்ம எல்லாம் கிளாஸ்ல பார்த்தோம், ஏன் இந்த தீமை கிளாஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா. சாத்தானுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்து, இப்ப சாத்தான் கொடுத்து இல்ல அனுமதிச்சு சாத்தான் எல்லா தீமையை கொண்டு வந்திருக்கிறார். இதன் மூலம் ஜனங்களுக்கு தேவன் என்ன பாவம் புகுத்திட்டு இருக்கிறாரு பாத்தீங்களா. பாவம் வந்து எவ்வளவு மோசமான ஒரு ஒரு விஷயங்கிறத ஜனங்களுக்கு அவர் புரிய வைக்கிறதுக்கு அதை பயன்படுத்திட்டார். அபகரிச்சுட்டு இன்னைக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனா இருக்கிறத நம்ம அங்க பாக்குறோம். கர்த்தர் இயேசு கூட சொல்றார் எங்கன்னா யோவான் 14:30, இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. பாத்தீங்களா, கர்த்தர் இயேசு கூட சாத்தான் என்னென்ன சொல்றார், இந்த உலகத்தின் அதிபதி சகோதர சகோதரிகளப்பட்ட அந்த அதிகாரத்தை கொண்டு சாத்தானே என்ன வரைக்கும் என்ன பண்ணிருக்கிறாரு, இந்த உலகத்தின் மீது தன்னுடைய ஆளுகையை அவர் செலுத்திட்டு இருக்கிறார். கிளியரா சொல்லலாம், இந்த உலகம் அவருடைய கட்டுப்பாட்டு குலத்தா இருக்கு, இந்த உலகத்துக்கு தேவன் அவர் தான், இந்த உலகத்துக்கு அதிபதி கூட அவர் தான். அதனால தான் நாம் திரும்புற பக்கமெல்லாம் பாவம் தீமை எல்லாமே நாம அங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, இந்த ஆளுகை எப்படி இவ்வளவு ஞானமா இது வரைக்கும் சாத்தான் செஞ்சிருக்கிறார், அவருடைய ஆளுகை எப்படிப்பட்ட ஆளுகை அது கூட நாம தெரிஞ்சுக்கொள்ளணும். எந்த விதத்துல ஜனங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள சாத்தான் வச்சிருக்கிறார், எப்படி அது சாத்தியமாச்சு. சாத்தான் தேவன் சிருஷ்டித்த ஜனங்களை வஞ்சித்து அவங்களுக்கு தெரியாமே அவங்கள தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்படுத்தி இந்த நாள் வரைக்கும் தன்னுடைய ராஜ்யத்தை வல்லமே நடத்திட்டு வராருன்னா சாத்தானே அது எப்படி அவர் செய்கிறார் அது நம்ம பார்க்கணும். அது பார்க்கும் போதுதான் அந்த அவருடைய வாழ்க்கையில 5வது பாகம் என்னன்னா அவருடைய வஞ்சகங்கள் பத்தி நாம படிக்க வேண்டியிருக்கு. அவருடைய வஞ்சகங்கள் வசனம் வாசிங்க, 2 பேதுரு 2:4. சோ இதுதான் அந்த விஷயம், சாத்தானுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுது, எவ்வளவு தந்திரமா அவர் செயல்படுறாருன்னா இங்க வசனம் பாக்குறோம். பாவம் செய்த தூதர்களை தேவன் என்ன பண்ணல, தப்ப விடாமல் என்ன பண்ணிடுகிறார், அந்தகார சங்கிலிகளினால கட்டி நரகத்துல தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். சாத்தானு மாத்திரம் இல்ல, விழுந்து போன தூதர்களும் எங்க இருக்கிறாங்களாமா, அந்தகார சங்கிலிகள்னால கட்டி நரகத்துல தள்ளி. இது நரகம் கிளாஸ்ல இந்த வசனம் எடுத்தோம் நாம. இங்க சொல்லப்பட்டிருக்கிற நரகம்க்கு என்ன வார்த்தை வருது, கிரேக் வார்த்தை டார்டாரஸ் அல்லது டார்டாரு. இந்த டார்டாரஸ் அல்லது டார்டாரு என்பது என்னன்னா இது நரகம் இல்ல, இது என்னன்னா இந்த ஆகாய மண்டலம். இந்த டார்டாரஸ்ல தான் யார தள்ளிடுகிறாரு, தேவன் சாத்தானையும் விழுந்து போன தூதர்களையும். இந்த வசனம் தான் அந்த ஆதாரம் நமக்கு. இப்ப சாத்தானையும் விழுந்து போன தூதர்களையும் ஆகாய மண்டலத்தில் இருக்கிறாங்க, எந்த வசனம் சொல்லுது, இந்த வசனம். ஏன்னா டார்டாரஸ் என்னன்னா அட்மாஸ்பியர் ஆகாய மண்டலம், இதுக்குள்ள தள்ளிடுகிறார். ஆனா எப்படி தள்ளிடுகிறார், அந்தகார சங்கிலியில கட்டி. பாத்தீங்களா, இது என்னது, அந்தகார சங்கிலி சகோதர சகோதரி. அந்தகாரம் என்பது என்னன்னா இன்னைக்கு இந்த உலகம் இருக்கக்கூடிய நிலைமை. வசனம் வாசிங்க, ஏசாயா 62. பாத்தீங்களா, இப்போ இந்த உலகம் எப்படி இருக்கிறாங்க, இருள் பூமியையும் காரிலும் ஜனங்களையும் மூடி இருக்கு. இந்த ஜனங்கள் ஒரு அறியாமையின் இருளுக்குள்ள இருக்கிறாங்க, மூட நம்பிக்கைகளுக்குள்ள இருக்கிறாங்க இந்த உலக ஜனங்கள். இந்த சாத்தான் விழுந்து போன தூதரை தேவன் அந்தகாரத்தில் அடைச்சு வச்சிருக்கிறாங்க. என்ன அர்த்தம் தெரியுங்களா, என்ன அர்த்தம்னா சாத்தானும் சரி விழுந்து போன தூதர்களும் சரி யாருக்கு மத்தியில தான் கிரியை செய்ய முடியும் என்றால் இந்த அந்தகார அந்தகார நிலைமையில இருக்கிற ஜனங்கள் மத்தியில். இந்த அந்தகார நிலைமையில யார் இருக்கிறா, ஒட்டுமொத்த உலகமே இருக்கு அறியாமையில. ஏன்னா எல்லாருமே பாவத்துக்குள்ள விழுந்து போன சந்ததி தான் இல்லைங்களா, தேவனை அறியாத ஜனங்களா தான் இருக்கிறாங்க.
சத்தியம்ல என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. யாருக்கு கூட 200 கோடி கிறிஸ்தவர்களுக்கு கூட தெரியாது. அவங்க கையிலேயே இந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம். அதாவது இருள் பூமியை, காரிருள் யார, ஜனங்கள். கொஞ்சம் வேற இடத்து பார்க்கணும். இருள் பூமிய மூடி இருக்கு. இது என்னது இருள்? காரிருள், இருள் பெருசா காரிருள் பெருசா? காரிருள் பெருசு. சோ இருள் வந்து பூமிய மூடி இருக்கு, காரிருள் யார மூடி இருக்குது? ஜனங்கள். என்ன வித்தியாசம்? பூமினாவே யார்னா சகோதர சகோதரிகள, பூமியில் இருக்கிற ஜனங்கள். சோ உலகத்தின் ஜனங்களை இருள் மூடி இருக்குது, ஆனா காரிருள் யார மூடி இருக்கு தெரியுங்களா? அந்த ஜனங்களுக்குள்ள இருக்கிற ஒரு விசேஷமான ஜனங்களை மூடி இருக்கு. புரியுதுங்களா? பூமி வந்து உலகத்தை குறிக்குது, ஜனங்கள் யார குறிக்குதுன்னா கிறிஸ்தவர்களை குறிக்குது. என்ன ஆச்சரியம் பாருங்க, தேவனுடைய பார்வையில் இதுதான் உண்மை. உலக ஜனங்களை அறியாமையின் இருள் மூடி இருக்குதுன்னா கிறிஸ்தவர்களை எது மூடி இருக்குது? கார் இருள் மூடி இருக்கு சொல்றார். எப்படி சொல்ல தெரியுங்களா பாருங்க, அவங்களுக்கு வந்து கையில டார்ச்லைட் இல்லாம இருட்டுக்குள்ள நடக்கிறாங்க, நம்ம கையில என்ன வச்சிருக்கிறோம்? டார்ச்லைட்டே வச்சு இருளுக்குள்ள இருந்தா யார் வந்து அதிக இருளுக்குள்ள இருக்கிறாங்க? நம்ம கிட்ட இருக்க டார்ச்லைட் என்ன? பைபிள். பைபிளே இருக்குது. இது வச்சுக்கிட்டே இவ்வளவு அறியாமைக்குள்ள இருந்தா தான் தேவன் கிளியரா சொல்றாரு, உலகத்தை வந்து இருள் தாப்பா மூடி இருக்குது, ஆனா உங்களை என்ன மூடி இருக்குது? இந்த மாதிரி ஜனங்களுக்கு மத்தியில தான் சாத்தானுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதான் தேவன் லிமிடேஷன் வைக்கிறார். அந்தகார சங்கிலியில அடைச்சுனா அவர் இருளுக்குள்ள யார் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்க மத்தியில் அவங்க செயல்படுவாங்க. அந்தகார சங்கிலியினால கட்டி, அப்படின்னா அந்த லிமிடேஷன் கட்டுப்பாடு வைக்கிறார். சோ சாத்தான் வந்து சத்திய வெளிச்சத்தில் இருக்கிற ஜனங்கள் கிட்ட, தேவனுடைய உண்மையான ஜனங்கள் கிட்ட அவனுடைய பச்சையா சொன்ன பாச்சா பலிக்கா அதுதான் சொல்லு. உண்மையான தேவனுடைய பிள்ளைகள், உண்மையான சத்திய வெளிச்சத்துல யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி சாத்தானுடைய தந்திரங்கள் ஒன்னும் வேலைக்காது. சாத்தானுடைய தந்திரங்கள் என்ன, இவங்களுக்கு தேவன் ரொம்ப தெளிவா காமிச்சிருவார். ஏன்னா அவங்க தேவனுடைய சத்தியத்துல இருக்கிறனால சத்தியத்துல எல்லாம் இருக்கு. வசனம் இருக்கு இல்லைங்களா, அவனுடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே. யார் அவங்க? உங்களுக்கு சொல்றாரு இல்லைங்களா. சாத்தானுடைய தந்திரம் யாருக்கு நல்லா தெரியும்? தேவனுடைய உண்மையான பிள்ளைகளுக்கு. ஆனா இப்படி இல்லாம இருளுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் எல்லாமே சாத்தான் வந்து அங்க ஆளுகை கொடுக்கும். அவருடைய ஆளுகை எப்படி சக்சஸ்ஃபுல்லா போயிருக்குன்னா இதுதான் காரணம். ஏற்கனவே பாவத்துல விழுந்து கண்ணு குருடாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற உலக ஜனங்களுடைய அறியாமை மூட நம்பிக்கை பயன்படுத்தி தந்திரமா அவங்களுக்குள்ள ஆவிக்குரிய ஜீவியாக இருந்துட்டு இவரு இந்த ஆளுகை செய்யறார். அது எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க, எபேசியர்ல 2:2. கீழ்படியாமையின் பிள்ளைகள் இடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு. ஆகாயத்து அதிகார பிரபு சாத்தான் யார்கிட்ட கிரியை செய்கிறார்? கீழ்படியாமையின் பிள்ளைகள். பாத்தீங்களா, யார் யாரெல்லாம் தேவனுக்கு கீழ்படியாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்களோ, யார் வாழ்ந்துட்டு இருக்கா? ஒட்டுமொத்த உலகமே அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்குள்ளாத்தான் என்ன பண்றாரு, இவரு கிரியை செய்யறார். ரொம்ப சிம்பிள். எப்படி சாத்தானால அவருடைய ஆளுகைய பூமியில இவ்வளவு வருஷம் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடிஞ்சதுன்னா பிளான் அவர் கிளியரா பண்ணிடுறார். யார் யார் தேவனுக்கு கீழ்படியில பாக்குறாரு, யார் யார் தேவனுடைய வசனங்கள்னால பிரகாசிக்கப்படாத ஜனங்கள், இருளுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் பாக்குறாரு. 99% அப்படித்தான் இருக்கிறாங்க. அவருக்கு வசதியா போச்சு, இவங்களை ஈஸியா என்ன பண்ணிடுவார், வஞ்சிட்டுடுவார். எப்படி வஞ்சிப்பார்னா அவங்களுடைய சிந்தையில தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரார். ரொம்ப ஞானம் இந்த சாத்தானுடைய ஆளுகை, சாதாரணம் இல்லை. அவர் என்ன, அது இங்கிலீஷ்ல நம்ம சொன்னா நம்முடைய மைண்ட ப்ரொசஸ் பண்ணிடுவோம். நம்ம மைண்ட் இருக்கு பாத்தீங்களா, நம்முடைய சிந்தை, அந்த சிந்தையை பிடிச்சிடுவார், தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துடுவார். அவருடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவர் நம்முடைய சிந்தையை, அவர் மனுஷனுடைய சிந்தையை கொண்டு வரார். ஒரு அருமையான உதாரணம் சொல்லலாம், இப்படித்தான் அவர் செயல்படுறார். எப்படி சொல்லலாம்னா, யூதாஸ் காரியத்தை இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கறவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? வசன வாசிங்க, யோவான் 13:2 படிங்க. பாருங்க, அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசன் என்ன பண்றாரு, அவருடைய இருதயத்தை தூண்டின பின்பு.
இன்னொரு இடத்துல வசனம் பார்க்கிறோம், சாத்தான் அவனுக்குள் என்ன பண்ணாரு, அவனுக்குள் புகுந்தான். பாருங்க அதுதான் என்னன்னா பொசஸிங், பொசஸிங் பண்ணுவாங்க. இது இன்னைக்கு இருக்கிற விழுந்து போன தூதர்கள் கூட பண்றாங்க, பொசஸ், அதாவது ஈவில் பொசஷன். கர்த்தர் இயேசு வாழ்ந்த நாட்கள்ல நிறைய விழுந்து போன தூதர்கள் இஸ்ரேல் இருக்கிற ஜனங்களை பொசஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அதுதான் அவர் கர்த்தர் இயேசு கிராஸ் பண்றத பார்த்தாங்கன்னு வைங்களேன், இந்த அசுத்தாவிகள் பிடிச்சவங்க பிடிக்கிறோம் பாத்தீங்களா, அது என்ன, அது அசுத்தாவிகள் பிடித்திருந்தான் என்ன அர்த்தம், அது ஈவில் ஸ்பிரிட்ஸ் பொசஸ் பண்ணி எடுக்கிறாங்க. என்ன பண்ணிடுவாங்க தெரியுங்களா, இந்த விழுந்து போன தூதர்கள் இந்த பூமியில இருக்கணும்னா அவங்களுக்கு ஒரு சரீரம் வேணும், ஆனா சரீரம் எடுக்கிற கெப்பாசிட்டி தேவன் என்ன பண்ணிட்டாரு, எடுத்து போட்டதுனால இப்ப இவங்க என்னதான் பண்ணுவாங்கன்னா, இந்த பூமியில செயல்படணும்னா அவங்களுக்கு என்ன வேணும், ஒரு சரீரம் வேணும். என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, யார் ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க மைண்ட்ல அந்த ஜனங்களை பார்ப்பாங்க, பார்த்துட்டு அவங்க மைண்ட கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க, கண்ட்ரோல் பண்ணி அந்த சரீரத்துக்குள்ள போய் உட்காந்துக்குவாங்க, உட்காந்துட்டு அந்த சரீரத்தை தங்களுடைய சரீரம் மாதிரி பயன்படுத்துவாங்க. யார் யாரும் மைண்ட்ல ரொம்ப வீக்கா இருக்கிறாங்களோ ஈஸியா இந்த சாத்தான் வந்து அவங்கள அப்படியே பிடிச்சிடுவார், ரொம்ப பயந்த சுபாவம், தைரியம் இல்ல, ஞானம் இல்ல, அவங்களையும் ரொம்ப சிம்பிளா பிடிச்சிடுவார். ஒரு சின்ன விஷயம் பார்த்தாலே பதட்டம், சிக்கன் பிடிச்சிடுவார். சோ இப்படித்தான் கர்த்தரேசு நாட்டு நிறைய பேர் அந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. கர்த்தரேசு போறதை பார்த்த உடனே அவங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தாவிகள் கண்டுபிடிச்சிடும், ஐயோ இவர் யாரு, இவரே தேவனுடைய குமாரன் கர்த்தர் இயேசு, அதுவும் சத்துறது பொய்யோ முறையான சத்துறது, ஏன் எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றதுக்கு வந்தீங்க. உடனே அவர் ஒரு அர்த்தத்தில் கர்த்தர் இயேசு கூட பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவாரு, அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் நல்லா தெரியும், நமக்கு அந்த மனுஷங்கள் மாத்திரம் தான் தெரியும், ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் கர்த்தர் இயேசு தெரியும். வெளிப்போ பயங்கர அத்தாரிட்டி கர்த்தர் இயேசு, இன்னைக்கு கூட இருக்கிறாங்க உங்களுக்கு நம்ம சொல்லலாம், இன்னைக்கு நீங்க பாக்கலாம், நாளைக்கு போய் பார்க்கலாம். ஈவில் ஸ்பிரிட்னுடைய பங்களாஸ் இங்க இருக்குது, இந்த ரோட்ல பாத்துருக்கீங்களா, சில தலையெல்லாம் எதிர்த்து போட்டு பாத்திருக்கீங்களா, அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியாது, சும்மா குப்பத்தொடையில் போய் சாப்பிடுவாங்க, அவங்க எதுக்கு வாடுறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது, ஆனா உயிர் இருக்குது, எல்லா ஆர்கன்ஸும் பக்காவா செயல்படுது. ஆனா அவங்களுக்கு அவங்க எதிர்காலம் பத்தி, அவங்க அம்மா அப்பா, அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஒன்னும் தெரியாது, ட்ரெஸ் கூட சரியாகாது, சும்மா அப்படி எல்லா ஊர்லயும் கலக்குறாங்க. என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு, என்ன ஆயிடுச்சு, சயின்டிபிக்கா சொன்னா, மெடிக்கல் டேபிள் சொன்னா, அவங்க மென்டலி என்ன சொல்லலாம், மென்டலி டிஸ்ஆர்டர். ஸ்பிரிச்சுவலா சொன்ன தெரியுங்களா, மென்டலி பொசஸ்ட் பை ஈவில் ஸ்பிரிட்ஸ், சிம்பிள். அவங்களுக்குள்ள ஒரு விழுந்து போன தூதன் கிடையாது, பத்து தூதன் கூட இருக்கலாம், ஒரு ஒருத்தருக்குள்ள பத்து தூதன் அஞ்சு தூதன் போய் செட்டில் ஆயிடுவாங்க. ஏசு கிறிஸ்து நாள்ல ஒருத்தனுக்கு வந்து எத்தனை போச்சு, எவ்வளவு தூதன், எவ்வளவு விழுந்து போன தூதர்கள் போனாங்க, அசுத்தாதிகள் போய் பண்ணிக்குள்ள போச்சு எத்தனை பேர், ஒரு லேகியோன், ஒரு லேகியோன்னா எவ்வளவு தெரியுங்களா, 600 பனி, 600 பிசாசு உள்ள இருந்திருக்கு பாருங்க, ஒருத்தருக்குள்ள என்ன மாதிரி வேலை, இதெல்லாம் யாருன்னா இதெல்லாம் பொசஸ் ஆயிருக்கிற ஜனங்கள், ஈஸியா நம்ம கூட பொசஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பலவீனமா இருக்கு. சோ இந்த தூதர்கள், விழுந்து போன தூதர்கள், சாத்தான் சகோதர சகோதரிகளே, கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் இடத்துல இப்படித்தான் அவங்க போறாங்க. இப்படி யூதா ஸ்கூல்ல புகுந்து கிரியேட் செய்தாங்களோ அதே போல இந்த ஜனங்களுடைய மைண்ட் வந்து பொசஸ் பண்ணிடுவாங்க. அவங்க அவங்களை எப்படி எப்படி பொசஸ் பண்ணணும் சாத்தானுக்கு ரொம்ப நல்லாவே அவருக்கு தெரியும். முழு வஞ்சனை அங்க பண்ணிடுறது நாம அங்க பாக்குறோம். சோ உதாரணத்துக்கு நல்லா படிச்சிருக்கிறாங்க பாருங்க, சயின்டிஸ்ட், இப்ப இவங்க கூட ஒரு வகையில பொசஸ்டு தான், பொசஸ்டு தான் பாருங்க. இப்போ இந்த பறக்கும் தட்டெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, பார்த்துருக்கிறீங்களா, வீட்டுல இருக்கிறது சொல்ல, அது வேற காரணத்துக்காக பறக்கும். சயின்ஸ்ல சொல்றாங்க பாத்தீங்களா, என்னது யூஎஃப்ஓ, அன்ஐடென்டிஃபைடு ஃபிளையிங் ஆப்ஜெக்ட்ஸ், யார் அது, இருக்கிறாங்களா அப்படி யாராவது சொல்ல முடியுமா நீங்க, ஆனா போட்டோ இருக்குது, அதை பார்த்ததா நிறைய பைலட்ஸ் வந்து கமெண்ட் கொடுக்குறாங்க, அதை ரிசர்ச் பண்றதுக்காக அமெரிக்கா நாடுகள் எல்லாம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வெளி உலகத்துல வேற்று கிரக வாசிகள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இருக்கிறாங்களா இல்லையானே தெரியாது, ஆனா இருந்தா அவங்க கூட தொடர்பு பண்ணாங்க, என்ன பண்ணிருக்காங்க, ரேடியோ சமிஞ்சைகள் அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. இது ஆக்சுவலா யார் பண்ண தந்திரம் தெரியுங்களா, ரொம்ப சிம்பிள். இந்த சயின்டிஸ்ட் ரொம்ப ஞானிகள், அவங்க கொஞ்சம் மனசு வச்சு வேத வசனங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க என்ன ஆயிடும், சத்தியம் புரிஞ்சுக்கும். இப்ப இவங்க எந்த மாதிரி தான் டைவர்ட் பண்ண முடியும், அவங்க அவங்கள வந்து நம்ம மாதிரி எல்லாம் பூச்சாங்க எல்லாம் காணிக்க முடியாது, அவங்க ரொம்ப ஞானிகள், அவங்க லெவல்ல தான் வஞ்சிக்கணும். என்ன பண்றது, ஒரு விழுந்து போன தூதன் ரெண்டு பேர் என்ன பண்றது, சும்மா அப்படி போறது அவ்வளவுதான், அப்படி ஜனங்கள் கண்ணுக்கே படுற மாதிரி. உன்ன நம்ம ஜனங்களுக்கு என்ன ஆயிடும், அது வட்டமா இருந்துச்சு. இன்னொருத்தர் வந்து சொல்லுவார், அது பிரகாசமா கூட இருந்துச்சு. மூணாவது சொல்லிடுவார், அது பறக்கம் தட்டுதா, வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம உங்களுக்கு போட்டோஸ் காமிக்கிறோம், அந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் எப்படி இந்த மாதிரி தோற்றம் எல்லாம் காமிக்கிறாங்க. போட்டோஸே இருக்கு, ரியல் போட்டோஸ். இதெல்லாம் உண்மை கிடையாது சகோதர சகோதரிகள். ஆனா ஒரு பெரிய வகுப்பாரு, பெரிய இன்டலக்சுவல்ஸ் என்ன இருக்கிறாங்க, இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை, தொடர்ந்து இங்கிருந்து வந்துட்டு சிக்னல் அனுப்பிச்சுட்டே இருக்கிறாங்க. மார்ஸ் அனுப்புறாங்க, ஜூபிட்டர் அனுப்புறாங்க, அங்க யாரா இருக்கிறாங்க. அடிக்கடி நம்ம இடத்த என்ன பண்றாங்க, பறக்கும் தட்டுல வந்து விசிட் வேற பண்ணிட்டு போறாங்க, ஆனா நம்ம கிட்ட பேச மாத்திரம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நமக்கு வருத்தம். எல்லா மெசேஜ் அனுப்பிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வசனம் என்ன சொல்றது தெரியுங்களா, மனுஷனுடைய குடியிருப்புக்காக தேவன் எதை மாத்திரம் தான் செஞ்சிருக்கிறார். இந்த வசனத்தை நம்பினா அப்ப ஜீவன் எங்க மாத்திரம் தான் இருக்கு, வேற எதுவும் பண்ணலீங்க. சிம்பிளா முடிஞ்சிச்சு விஷயம். ஆனா சயின்டிஸ்ட் அவ்வளவு சீக்கிரத்தில் நம்ப மாட்டாங்க. அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி வஞ்சனை சாத்தான் கொண்டு வந்து விட்டுருவாங்க. நிறைய பேர் இந்த மெஸ்மரிசம், ஹிப்னாடிசம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கு இல்லைங்களா, அது மெடிக்கலா கூட யூஸ் பண்றாங்க இல்லைங்களா, மெடிக்கல் சயின்டிஸ்ட்ல கூட யூஸ் பண்றாங்க கியூர் பண்றதுக்கு. ஆனா அதெல்லாம் கூட ஈவன் ஸ்பிரிட், ஈவனுடைய பொசிஷன், அது தேவனுடைய வல்லமை கிடையாது. ஆனா இதெல்லாம் வந்து என்னன்னா அந்தந்த ரீதியில ஒரு ஒருத்தர் போயிடுவோம். இப்படித்தான் சாத்தான் வந்துட்டு ஜனங்களை அங்க வஞ்சிக்குது. ஆனா இந்த நம்மள மாதிரி பாமரமான ஜனங்களை எப்படி வஞ்சிக்கிறது சாத்தானு, ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் வெள்ள கலரா நைட்ல வந்துட்டு நல்லா ஜிங் ஜிங் ஜிங்குன்னு நாலு ஸ்டெப் வச்சு நடந்தா போதும், நம்ம ஜனங்களுக்கு வேற வேலையே கிடையாது. ஊர் ஊரா மந்திரவாதிகள் தேடி தேடி போக வேண்டியதுதான். ஐயோ எங்க பாட்டி தான் எனக்குள்ள வந்துச்சு, அவங்க வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க. சோ அந்த ஜனங்களுடைய மைண்ட் கெப்பாசிட்டி பார்த்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி வஞ்சனைகள் தான் சாத்தான் பண்ணுவார். சிலருக்கு மியூசிக் மாத்திரம் இன்ட்ரெஸ்டா இருக்கும், பைச்சே மாதிரி அதுல கொண்டு போய் விட்டுருவார். சிலருக்கு சினிமா இன்ட்ரெஸ்ட், பைத்திய மாதிரி அதை கொண்டு போய் விட்டுடுவார். சிலருக்கு நிறைய பெரிய பெரிய புக்கு படிச்சுட்டே இருக்கணும், அதுக்குள்ளேயே கொண்டு போய் விட்டுடுவார். சிலர் வந்து ஆராய்ச்சி பண்ணணும், நீ ஆராய்ச்சியே பண்ணு, எதையாவது பண்ணிட்டு இருப்போம், என்ன பண்ணுவார் தெரியுங்களா. ஆனா யாருமே இது பக்கம் கவனம் செலுத்தக்கூடாது, பைபிள் கிட்ட வரக்கணும். ஆனா 200 கோடி கிறிஸ்தவர்கள் வந்துட்டாங்க, என்ன ஆயிட்டு, பைபிள் படிக்கணும், சத்தியம் படிக்கணும். இப்பதான் சாத்தானும் உஷாரானார், ஓ இந்த ஜனங்களை நம்ம ஏதோ பண்ண முடியாது, இவங்களுக்கு வந்துட்டு பூச்சாண்டி எல்லாம் காமிக்க முடியாது, ஆனா இவங்களும் கூட வஞ்சிக்கணுமே, என்ன பண்றது. ரெடி பண்ணார் அந்திகிறிஸ்து அமைப்பு. சும்மா ரொம்ப ஞானமா இந்த வேத வார்த்தைகளை படிச்சு வந்த அந்த அந்த வகுப்பாருக்குள்ள இருந்தே ஒரு வகுப்பாரை பார்த்தார். அதிகாரம், பணம், இது மேல விருப்பம் உள்ள ஜனங்களை அப்படியே உருவாக்கி அவங்கள வச்சே இந்த உண்மையான சபைக்குள்ள இந்த கல் அமைப்பு உண்டு பண்ணார். அந்த அமைப்பு வந்துட்டு எல்லா உபதேசங்களையும் சீர்குலைச்சது, மகா பரிசுத்தமானம் இல்லாம போயிடுச்சு. ஆனா இந்த அமைப்புக்குள்ளதான் ஜனங்கள் இருப்பாங்க, ஆனா அந்த அமைப்பு பொய்யான அமைப்புனே தெரியாம அவங்க இருப்பாங்க. கர்த்தர் ஏசுகிட்டதான் ஜெபிக்கிற மாதிரி இருக்கும் ஜனங்களுக்கு, ஆனா ஜனங்களுக்கு தெரியாது அவங்க கர்த்தர் ஏசுகிட்ட என்ன பண்றது இல்ல, ஜெபிக்கிறது இல்ல. கர்த்தர் ஏசுனுடைய வேஷம் தரிச்சுட்டு இன்னொருத்தர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர்கிட்டதான் ஜெபம் பண்றோம், அவங்களுக்கு தெரியாது. கர்த்தர் இயேசுவின் பேர்ல பிசாசு ஓடுவாங்க, பிசாசு ஓடும், அதை பார்த்தோம் ஜனங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், நம்ம ஆண்டவர் ரொம்ப பவர்ஃபுல், நான் பிசாசு ஓடுது. ஆனா ஓட்டுறதும் அவர்தான், ஓடுறதும் அவர்தான். இதெல்லாம் தெரியாத சகோதர சகோதரிகளே, ரொம்ப வஞ்சனை போயிருக்குது சபைக்குள்ள. சாத்தான் ரொம்ப ஞானம் பண்ணிருக்கிறார், இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் பயங்கரமா ஃபுல் பண்ணிருக்கிறார். வசனம் ரொம்ப தெரியுது, ஜனங்களை இருள்னா மன்னிக்கணும், பூமியை இருள்னா ஜனங்களை என்ன பண்ணிருக்குது, காரிருள் பண்ணிருக்கிறார் பாருங்க. சோ மற்ற ஜனங்களை எல்லாம் வஞ்சிக்கிறதுக்கு அவங்க அவங்க பாணியில அவங்க அவங்க எதிர்பார்க்கிற வஞ்சனை அனுமதிச்சுட்டு, கிறிஸ்தவர்களை வஞ்சிக்கிறதுக்குன்னா வேற வழி இல்ல, பைபிள் வச்சுதான் வஞ்சிக்கணும். பைபிள் கையில் இருக்கணும், ஆனா பேசுறது பைபிள் இருந்து இல்ல, சும்மா கற்பனை. ஜனங்கள் நம்பிக்குவாங்க, ஓ அவர் கையில என்ன இருக்குது, அவர் பைபிள் இருந்து தான் பேசுவாங்க, அவர்தான் ஜனங்கள் நம்பிக்கை. ஜனங்கள் போய் ஆராய்ந்து பாக்குறது இல்லையா, நான் 66 புஸ்தகம் இருக்குதே, அவ்வளவு வசனம் இருக்குது, ஒன்னும் புரியுதும் இல்லையா, ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறது இல்ல. சொன்னா ரொம்ப சரியா இருக்கும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இப்ப 2000 வருஷமா இந்த அமைப்பு வச்சு சாத்தான் யாரையும் வஞ்சிட்டு வந்திருக்கிறாரு சகோதர சகோதரிகள. இந்த இவருடைய ஆளுக்கே இருந்தா ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன் உங்களுக்கு, நிறைய வசனம் நாம பார்க்கணும். என்னன்னா, இந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் இடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் இடத்துல எப்படி செய்யறாருன்னா, வசனம் பாருங்க, 2 கொரிந்தியர் 4:4 வாசிங்க.
ம்
என்ன பியூட்டிஃபுல் பாத்தீங்க, என்ன பிளான் பண்ணிருக்கிறாரு பாருங்க. சாத்தான் எப்படி வந்திருக்கிறார்னா, தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, சுவிசேஷத்தினுடைய சத்தியம் இன்னதென்று அவருடைய பிள்ளைகளே கண்டுபிடிக்காத படிக்கு அவங்களுடைய மனதை இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்ன பண்ணிடுகிறாரு, குருடாக்கிடுகிறார். அதுதான் அந்த மனக்கண்கள், சத்திய வார்த்தைகளை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மனக்கண்கள் குருடாயிடுச்சு. ஆத்மா என்ன, ஆத்மா பைபிள் போய் படிக்கணும், புரிஞ்சுக்கொள்ளணும், அதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வேண்டாம். அந்த மனக்கண் அப்படியே குருடாக்கிடுறாரு, மனஸ்கன் குருடாக்கிட்டு இப்போ ஜனங்களை வந்து அவர் வஞ்சிக்கிறார் பாருங்க. அது கர்த்தரே சரணாலதான் என்ன சொல்ற, அப்போஸ்தல் பவுல் சொல்றார், மன்னிக்கணும், எபேசியர் 1:19 வாசிங்க. கத்திரிய உங்க அப்போஸ்தல் பவுல் கேட்கிறார், தேவன் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன், பிரகாசம் எல்லாம். ஏன்னா ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்தை தேவன் என்னதான் பண்ணிடுகிறாரு, அந்த மனக்கண்களை என்ன பண்ணிடுகிறார், குருடாக்கி இருக்கிறார். சோ இப்ப அந்த தெய்வீக சத்தியங்களுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும்னா அந்த மனக்கண்கள் என்ன ஆகணும், இந்த கிளாசஸ்ல தேவன் திரும்பித்தான் செய்யறார். நமக்கு ஒவ்வொரு நாள் செஞ்சிருக்கிறார், ஆத்மா பத்தி புரிஞ்சுக்கொள்ள, நரகம் பத்தி புரிஞ்சுக்கொள்ள, சபை பத்தி புரிஞ்சுக்கொள்ள, ட்ரினிட்டி பத்தி புரிஞ்சுக்கொள்ள, அந்திகிறிஸ்து பத்தி புரிஞ்சுக்கொள்ள, நமக்கு அந்த பிரகாசமான மனக்கண் தான் கொடுத்திருக்கிறோம். இப்ப வந்து சாத்தான் பத்தியே புரிஞ்சுக்கொள்றதுக்கு நமக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, இப்போ அந்த பிரகாசமான மனக்கண் வருது. சாத்தான் யாரு எப்படி வசனத்துல இருக்கிறார் பாருங்க. ஏன்னா இவர் ரொம்ப தந்திரமா வேலை செய்யறவர் சாத்தான், அவருடைய ஆளுக்கு. ஏசாய 5:20 வாசிச்சீங்கன்னா அங்கே கூட ஒரு விஷயம் சொல்றாரு, ஏசாய 5:20. என்ன பண்ணிடு, போயிட்டே இருங்க, போதும் சாத்தான் பாருங்க. பைபிள் பண்ணணும், வசனம் என்ன சொல்லுதுன்னா, வேத வாக்கியங்களை நீ என்ன பண்ணணும், இது வந்து நன்மை, இந்த நன்மையை என்ன பண்ணிடுவாரு, தீமை ஆக்கிடுவார். பைபிள் ஸ்டடியில உங்களுக்கு யார் போய் சொன்னா, ரொம்ப எல்லாம் ஆராய்ந்து பார்க்காதீங்க. கர்த்தர் இயேசு விசுவாசிங்க, என்ன எங்க போயிடலாம் நம்ம, இது யாரே சொல்லுவாங்க, போதகர்களே சொல்லுவாங்க. பாருங்க இங்க என்ன நடக்குது பாருங்க, இது தேவன் வந்து தெளிவ நன்மையே தீமை ஆக்கிடுவாங்க, ஆனா தீமை என்ன பண்ணிடுவாரு, நன்மை ஆக்கிடுவார். என்னது, ஜஸ்ட் ஜபம் பண்ணுங்க, இன்னும் பண்ணணும்னு தோன்ட்டா இன்னும் ஜபம் பண்ணுங்க, சங்கிலி தவிர ஜபம் பண்ணுங்க, முழு இரவு ஜபம் பண்ணுங்க, ஜபமே பண்ணுங்க. ஆனா பைபிள் படிக்காது, ரொம்ப சிம்பிள். சோ நன்மை எதுவோ அதை தீமைன்னு காமிச்சிட்டு, தீமை எதுவோ அதை என்ன பண்ணிடுவார், நன்மையை காமிச்சிடுவார். இதெல்லாம் நமக்கு தெரியறது இல்லைங்க, கிறிஸ்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு இப்படித்தான் போயிடுக்கிறாங்க. ஆனா இது யாருடைய மெத்தடு, சேட்டனுடைய மெத்தட். நன்மை தீமை, தீமை நன்மைன்னு காமிச்சு, கசப்பு எதுவாத தித்திப்பும், தித்திப்பு எதுவாத கசப்பு. பாருங்க இன்னைக்கு பாவம் செய்யறதுன்னா ஜனங்களுக்கு நல்லா அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கு, ஆனா நன்மை செய்யறது எப்படி இருக்கு அவங்களுக்கு, கசப்பா இருக்கு. பொய் பேசுறதுன்னா எவ்வளவு எவ்வளவு ரசிச்சு யோசிச்சு யோசிச்சு விதவிதமா பேசுறாங்க ஜனங்கள். அதுலதான் அதுதான் பிசினஸ், அதுக்கு வந்து என்ன பேர்னா அது பிசினஸ் டெக்னிக் இல்லைங்களா. அப்படிலாம் பேசினாதான் அவர்கிட்ட பொருள் விற்க முடியும், நம்ம கையில பைசா வந்து சேர முடியும். இது அவங்களுக்கு ரொம்ப சுலபமாயிருக்கு, வாய்ப்பா அட்லீஸ்ட் அப்படியே போய் தான் ரொம்ப சுலபமா இருக்கும். ஒரு வசனம் பேசணும் சிக்கி சொன்னி அப்படியே குளறுபடியா இருக்கு, இது நமக்கு வேண்டாம் ஆயிடும். ஜனங்களுக்கு அப்படி போயிருக்குது சகோதர சகோதரிக்கு. இதெல்லாம் என்னன்னா சாத்தான் நமக்கு மத்தியில கிரியை செய்கிறோம் விதம் இன்னைக்கு இப்படித்தான் போயிட்டு இருக்குது. சோ இதெல்லாம் மாத்திரம் இல்ல, ரொம்ப முக்கியமா நம்ம சொன்ன பாருங்க, இவங்களை எல்லாம் ஜனங்கள் இப்படி எல்லாம் சாத்தான் வஞ்சித்தாலும் ரொம்ப முக்கியமான வஞ்சனை என்ன பண்ணதுன்னா, ஜனங்களுடைய அந்த மூளை, அந்த மூளைய அவர் ப்ரொசஸ் பண்றது தான். அந்த மூளைனா அது பாருங்க, மனுஷங்களுக்கு மிளகு மிருகங்களுக்கு எதுதான் வித்தியாசம், அதுதான் வித்தியாசம். அந்த மூளையில கூட என்ன ஒரே ஒரு பெரிய பெரிய வித்தியாசம்னா, மிருகங்கள் வந்து தங்களை சிருஷ்டித்தவர் பற்றி சிந்திக்கவே சிந்திக்காது, ஆனா சாப்பிட்றத பத்தி சிந்திக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா, பிரதர் அது சிந்திக்கிறதே இல்ல, நாம என்ன பண்றோம், இல்ல இல்ல அது கூட சிந்திக்குது இல்லைங்களா, எப்ப சாப்பிடணும், எது சாப்பிடணும், கரெக்டா செஞ்சுக்கிட்டுங்களா இல்லையா? அது கூட எல்லாம் அது லெவலுக்கு யோசிக்கிறான். அதுக்கும் நமக்கும் ஒரே வித்தியாசம் என்னன்னா, அது தன்னுடைய சிருஷ்டிகரை பத்தி நினைக்கவே நினைக்காது. ஆனா மனுஷன் மாத்திரம் யாரை பத்தி நினைப்பார், தன்னை சிருஷ்டித்தவரை பத்தி நினைக்கணும். அதுதான் அந்த என்னன்னா, அந்த மனுஷ மூளையினுடைய விசேஷம். ஆனா அந்த அந்த விசேஷத்தை கூட என்ன பண்ணிடுக்கிறார் சாத்தான், இன்னைக்கு மாற்றி வச்சிருக்கிறார். அதுதான் சோ மனுஷங்களுக்கு உண்மையான சிருஷ்டிகரை பற்றின அறிவு வராத படிக்கு, சும்மா கல்லு மண் எல்லாம் வணங்குற லெவலுக்கு மனுஷனுடைய மூளைய அப்படியே ப்ரொசஸ் பண்ணிருக்கிறான்னு எவ்வளவு பெரிய விஷயம். வசனம் வாசிக்கிறோம், சங்கீதம் 96:5. சகல ஜனங்களுக்கும் தேவர்கள் யாரா இருக்கிறாங்க? இப்போ விக்கிரகங்களா இருக்கிறாங்க பாத்தீங்களா? இன்னொரு இடத்துல வசனம் பேசும் போது, அதாவது தங்களை சிருஷ்டித்தவரை நினையாமல் யாரும் நினைச்சிட்டு இருக்காங்க மனுஷங்க, தங்களுடைய கைகளின் சிருஷ்டியை போய் ஆராய்ச்சி ஆராதனை செய்யறாங்க. என்ன அருமையான வசனம் பாருங்க, தேவன் நம்மளை சிருஷ்டித்தார், அவரை போய் ஆராதிக்கணும். நாம அதை சேர்ந்து விட்டு போட்டு நம்ம கைகளால சிருஷ்டித்தா விக்கிரகங்கள் என்ன பண்றாரு? இந்த பிரின்சிபல் தான் நம்ம ஊர் பெரியார் பேசினார், அவர் பெரியால் ஆயிட்டார் இல்லைங்களா? அவர் வந்து அவர் பாஷையில சொல்லுவார் இல்லைங்களா, மடையனே நீ வந்து ஒரு பொம்மையை உண்டு போனா, பொம்மை பெருசா நீ பெருசா, நீ தான் பெருசு, நீ ஏன் அதுக்கப்புறம் அதுக்காக போய் விழுகிற, அவர் தான் சொன்னார். அவர் பெரியார் ஆயிட்டார் இன்னைக்கு. ஆனா வசனத்துல தேவன் அழகா சொன்னார், தங்களை சிருஷ்டித்தவரை ஆராதிக்காமல் தன் கைகளால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டி என்ன பண்ணிருக்கிறான் மனுஷன், ஆராதனை செய்து கொண்டு அந்த லெவலுக்கு மைண்ட வந்து சாத்தானு அங்க ப்ரொசஸ் பண்ணிடுக்கிறார். இதெல்லாம் ரொம்ப தெளிவா பாருங்க. எல்லா விக்கிரகம் தான் அந்த சாமி கதைகள்லாம் கேட்டா சிரிப்பா வரும் பாருங்க. ஒருத்தருடைய மனைவி இன்னொரு சாமி என்ன பண்ணிட்டு போயிடுறாரு, தூக்கிட்டு போயிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் கடவுள்களாம், என்ன கடவுளுக்கு இவங்க ஒண்ணுமே புரியல சரிங்களா? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொருத்தர் பறந்து போறாரு, அவரும் ஒரு கடவுள் சரிங்களா? அவருக்கு வந்துட்டு போய் அந்த இலையை மாத்திரம் எடுத்துட்டு வாங்க, அந்த இலை என்னன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு என்ன இல்லை அவருக்கு, மூளை இல்ல. அதனால என்ன ஐடியா பண்றாரு, யோசிச்சு பார்த்து நான் மலையே தூக்கிட்டு போயிடுறேன். சனங்களுக்கு ஒரே குஷி, சார் நம்ம கடவுளுக்கு மூளை இல்லைன்னு தோன்றது இல்ல அவருக்கு, நம்ம கடவுளுக்கு என்ன இருக்குது? ஆனா ரொம்ப சிம்பிள், அவர் போய் அந்த மூலிகை எடுத்துட்டு வான்னு சொன்னா போய் மூலிகை எடுத்து வர வேண்டிய தானே. அந்த கடவுளுக்கு அந்த மூலிகை கூட என்னன்னு தெரியல. சோ மலையை தூக்கிட்டு நம்ம ஜனங்களுக்கு குஷி இருக்கு. நம்ம கடவுள் பாத்தியா மூளைதான் இல்ல, அவர் என்ன இருக்கு, அவர் பார்சல் சர்வீஸ் மாதிரி ஆயிட்டு இருக்கிறாரு, பார்சல் சர்வீஸ்க்கு லோகா கூட ஆயிருக்கிறாரு இன்னைக்கு. வினோதமா ஜனங்கள் இன்னொரு என்னென்னமோ பண்றாங்க. இப்ப முஸ்லீம்ஸ் எடுத்துட்டா பாருங்க, அவங்களுக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை. ஒரு நாளைக்கு 5 முறை நல்லா கத்தி கத்தி பேசுவாங்க, அவ்வளவுதான். 4 ஸ்பீக்கர் மேல உச்சியில கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுவே போதும், அதுவே நாங்க இப்படியே வாழ்ந்துட்டு போறேன், எங்களுக்கு வேற எதுவுமே. நல்லா 5 முறை உரத்தா கத்துவோம், அவ்வளவுதான் போதும். இல்ல சேட்டன் அப்படி ப்ரொசஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு, அவ்வளவு. இன்னும் ஃபாரின்ல இருக்குங்க, இந்தியால கூட இருக்குது. சேட்டன் சர்ச் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேரளால இருக்கு பாத்தீங்களா? அங்க கண்டிப்பா இருக்கணும், ஏன்னா அங்கத்தான் அவர் ரொம்ப வல்லமையா இருக்கிறார். நல்லா குடுமி போட்டு வச்சுட்டு வெத்தலையிலேயே மைத்தடைய என்ன போயிடுவார், எங்கெங்க என்னென்ன இருக்கு கண்டுபிடிப்பாங்க. புல் ஈவில் ஸ்பிரிட்ஸ் அங்க வந்துட்டு ஹெட் குவார்டர்ஸ் நினைக்கிறேன், இந்தியா ஹெட் குவார்டர்ஸ் நினைக்கிறேன். அங்கத்தான் எல்லா மாண்டிகமும் இருக்கு. எல்லாம் யாரு, விழுந்து போன புதர்கள் யாரு, ஒண்ணும் கிடையாதுங்க. நம்ம கிட்ட எல்லாம் ஒண்ணும் வேலையா, தேவனுடைய உண்மையான பிள்ளைகள் போனாவே அந்த இடத்துல அவங்க வல்லமையே இதாக அதுக்குன்னு போயிட்டுலாம் இருக்காருங்க. செக் பண்றதுக்காக போக கூடாது. ஒருவேளை அவங்க நம்ம வழியில் வந்தா தேவன் கொஞ்சம் கூட அனுமதிக்கிறது இல்லை, பயந்துட்டு போயிடுவாங்க. நம்ம பார்த்தாவே பயந்துடுவாங்க, ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி அதுக்கு நல்லா தெரியும். நமக்குள்ள இருக்கிற ஆவி எந்த ஆவி நமக்கு தெரியாது, ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆவி பார்த்தோன்னே பயப்படுவாங்க. அவங்க ஒண்ணும் முடியாது. அதுதான் சாத்தானது ஆளுகை, வஞ்சக ஆளுகை. நன்மையை தீமை, தீமை நன்மைன்னு காமிச்சிடுவார், மனக்கண்களை குருடு பண்ணிடுவார், அவ்வளவுதான். இப்ப இருளுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் மத்தியில தான் அவர் ஆளுகை பண்ணுவார், வெளிச்சத்தின் பிள்ளைகள் கிட்ட கிடையாது. நீங்களும் நான் அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தெரியாது. இன்னும் புரிஞ்சிருக்காது மனுஷன். சகோதரிகை, நம்ம தேவன் பார்வையில எப்படிப்பட்ட ஜனங்கள், ரொம்ப சிம்பிளா சொன்னா, இன்னைக்கு பரலோகத்திலிருந்து தேவன் யார் மேல மாத்திரம்தான் கண்ணோக்கமா இருக்கிறாருன்னா, இந்த சத்தியத்தில் இருக்கிறவங்க மேல மாத்திரம். ஏன்னா இவங்க தான் அந்த சபையாகிற வாய்ப்புல இருக்கிறாங்க. இந்த சபை நிறைவடைஞ்சிட்டா தான் தேவனுடைய பார்வை உலகத்தின் மேல பாயும். அது வரைக்கும் உலகத்தை பத்தி சாத்தான் கண்டுக்கிறது மன்னிக்கணும், தேவன் கண்டுக்கிறது கிடையாது. இப்ப இந்த பரிசுத்தவான்கள் மேல தான் அவருக்கு பார்வையா எடுக்குது.
அவருடைய உண்மையான வார்த்தைகளை பிடிச்சுக்கொண்டு இந்த இடுக்கமான வாசல்ல கர்த்தர் இயேசுவின் அடிச்சுவடுகள் பின்பற்றிட்டு இருக்கிறவங்க மேலதான் தேவனுடைய முழு பார்வை, பாதுகாப்பு, பராமரிப்பு இருக்கு. அப்படின்னா இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, சாத்தானுடைய பார்வை கூட யார் மேலதான் இருக்கு? இவங்க மேலதான் இருக்கு. ஏன்னா சாத்தானுக்கு நல்லா தெரியும், சபை நிறைவேறுங்க யாருடைய அணிவு உடனே வந்துடும், அவருடைய அணிவு உடனே வந்துடும். அதனால இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, இந்த வாய்ப்புல வரவங்களுக்கு முன்னாடி சேர் போட்டு உக்காந்துக்கிறார், சேலஞ்சு விடுறார், நீ வேணா சபையாகி பார், நான் பாக்குறேன். ஆனா உலகத்தையும் அவர் வந்துட்டு அங்கிருந்து செல்போன்லயே கண்ட்ரோல் பண்ணிடுவார். ஏன்னா உலகம் முழுக்க இப்ப யாருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க, ஆல்ரெடி அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. அவங்களை கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு அவர் ரிஸ்க் எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. அவருக்கு அந்த பாட்டை போட்டு விட்டுரு, இவருக்கு இந்த படத்தை போட்டு விட்டுரு, இப்படியே மேனேஜ் பண்ணிடுவார் அவர். ஆனா பரிசுத்தவான்கள் பக்கத்துல உட்காந்துட்டு, ஏன்னா பரிசுத்தவான்களை தான் அவர் சோதிக்கிறார். கண்டிப்பா இந்த ஸ்கூத்துல நம்ம இருக்கும் பொழுது நிறைய போராட்டம் இருக்கும், முகமுகமா சந்திக்கிற வாய்ப்பு வரும் சாத்தானை. ஆனா பயப்பட தேவையில்லை, ஏன்னா தேவனே அங்க பெரியவர். ஆனா சகோதர சகோதரிகளே, சாத்தானே ரொம்ப தந்திரமா வேலை செய்யறாரு. ரொம்ப முக்கியமா நம்ம சொன்ன இல்லைங்களா, 2 Corinthians 2:11-14 வாசிங்க பாருங்க, இது எப்படி நிறைவேறிடுது. ஆச்சரியம் இல்ல, சாத்தான் கூட என்ன பண்ணிடுவாரு, ஒளியும் தூதனுடைய வேஷத்தை தரிச்சு கொள்வார். எப்படி? ஒளியின் தூதன் யார்? கர்த்தர் இயேசு சொன்னார், நானே இந்த உலகத்தை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. உண்மையான மேல் ஒளியின் தூதன் யாரு? கர்த்தராகிய இயேசு. ஆனா சாத்தான் என்ன பண்ணுவாராம், அவருடைய வேஷத்தை தரிச்சு கொள்வார். அப்படின்னா இயேசு போல வேஷம் போட்டுட்டு வருவார். எங்க வந்தார், எப்படி வந்தார்? இந்த அந்திகிறிஸ்து அமைப்பின் மூலம் வந்தார். இந்த அந்திகிறிஸ்து அமைப்பு சாத்தானுடைய அமைப்பு. இந்த ரோமன் கத்தோலிக்க சபை, புராட்டஸ்டன்ட் சபைகள் சாத்தானுடைய முழு கண்ட்ரோல் இருக்கிற அமைப்பு, அந்திகிறிஸ்து அமைப்பு. இவங்கள் மூலம் சாத்தான் தான் செய்யறாரு காரியங்கள். ஆனா ஜனங்கள் யார் பெயர் தான் நம்பிட்டு இருக்கிறாங்க? இயேசு இல்லைங்களா, இயேசு. ஆனா பாருங்க, நம்ம பைபிள்ல 2 இருக்கிறது நாம இப்ப வசனத்துல வாசிக்கலாம். வசனம் வாசிங்க நீங்க, 2 Corinthians அதே 11:4. நாங்கள் பிரசங்கியாக என்ன சொல்றார், வேறொரு இயேசு. அப்ப பைபிள்ல யார் இருக்கிறாரு? வேறொரு இயேசு. உங்களுக்கு இந்த வசனம் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா இது ரொம்ப அதிர்ச்சி தரணும் இந்த வசனம். அங்க அப்போஸ்தல் பவுல் என்ன சொல்றாருன்னா, நாங்க பிரசங்கிச்சிருக்கிறது ஒரு இயேசு. அவர் யார்? தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அவர் 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 பிரசங்கிச்சது தான் மெய்யான சுவிசேஷம். அவர் கொடுக்கிறது தான் மெய்யான பரிசுத்தாவி. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு அவங்களை பிரசங்கிப்பாங்க. அடுத்த வசனம் வாசிங்க, பார்த்தீங்களா, நன்றாய் சகித்திருப்பீர்களே சொல்றாரு பாருங்க. 2 இயேசு 2 ஆவி 2 சுவிசேஷம் இருக்கு. இன்னைக்கு நீங்களும் நானும் யோசிக்க வேண்டியது என்னன்னா, எந்த இயேசு, எந்த சுவிசேஷம், எந்த ஆவியில நம்ம இருக்கிறோம்? தேவனுடைய குமாரன் இயேசுவா? அவர் பிரசங்கிச்ச அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷமா? அவர் தரக்கூடிய உன்னதமான பலனாகிய பரிசுத்தாவியா? சகல சத்தியத்தில் நடத்துற பரிசுத்தாவியா? இல்ல, இந்த இயேசுவை போல வேஷம் தரிச்சிருக்கிற இன்னொரு இயேசுவா? அவங்களுடைய கள்ள உபதேசங்களா, அல்லது அவங்கள் தரக்கூடிய வேற ஒரு ஆவியா? இதுதான் நாம் செக் பண்ணணும். ஆனா ரெண்டு இருக்கிற கிறிஸ்தவ மண்டலத்துக்கு, ஆனா ஜனங்களுக்கு அது தெரியல. மெய்யான இயேசுவை தான் தொழுது கொள்ளுகிறோம் சொல்லிட்டு இன்னொரு இயேசுக்கு போயிட்டு இருக்குது அங்க தொழுகை எல்லாம். சகோதர சகோதரிகள், இது ரொம்ப வந்து எச்சரிக்கணும். அந்த வேற ஒரு இயேசு வேற யாரும் இல்ல, அந்த ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டிருக்கிற சாத்தான். அவர் தான் இயேசுவினுடைய பேர்ல வந்துட்டு அங்க இதெல்லாம் செய்வார். அதனால்தான் கடைசி அவர் வசனம் சொல்லும் போது Matthew 7:22-24 வசிங்க. ம் பாருங்க இந்த வசனம். ஒருவேளை கிறிஸ்தவர்களுக்கு நம்ம ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ற ஒரு வசனம் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான வசனம். இந்த வசனத்துல என்ன சொல்றாங்க, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி சொல்லுவாங்க, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்துல தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்துல பிசாசுகளை நாம துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. இதெல்லாம் இன்னைக்கு நடக்குதா இல்லையா? கர்த்தர் இயேசுவின் நாமத்துல தீர்க்க தரிசனம், கர்த்தர் இயேசுவின் நாமத்துல பிசாசுகள் துரத்தப்படுவது, கர்த்தர் இயேசுவின் நாமத்துல அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குதா இல்லையா? இவங்க எல்லாம் கேட்பாங்க, உங்க நாமத்துல நாங்க செஞ்சோம்ல, உங்க நாமத்துல நான் செஞ்சோம்ல, உங்க நாமத்துல நாங்க செஞ்சோம்ல. அதுக்கு என்ன சொல்றார் கர்த்தர் இயேசு என்பார்கள், அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர். என்ன ஆச்சரியம் பாருங்க, கர்த்தர் இயேசுவின் நாமத்துல செயல்பட்ட ஜனங்கள், நாங்க உங்க நாமத்துல தான் எல்லாம் செஞ்சோம்னு சொல்லியும் அவங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார், அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்க. இது என்ன ஆச்சரியம், அது என்ன எப்படி சொல்றாங்க, அவங்க எப்படி சொல்லுவாங்களா, கர்த்தாவே கர்த்தாவே, ரெண்டு பேர் ரெண்டு முறை கர்த்தாவே கர்த்தாவே. ஏன்னா இந்த ரெண்டு குரூப் இருக்குது, என்ன ரெண்டு குரூப், ரோமன் கத்தோலிக் நெக்ஸ்ட் புரோட்டஸ்டன்ட், ரெண்டு மாபெரும் அமைப்புகள், ஒன்னு மிருகம் இன்னொன்னு மிருகத்தின் சொரூபம். இந்த ரெண்டு கிளாஸ் ஆஃப் பீப்புள், இந்த ரெண்டு வகுப்பாருமே கதறுவாங்க அந்த நாள்ல. எந்த நாள், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நாள்ல வரும்போது அந்த நாள், இவங்க கதற போற நாள். நாங்க உங்க பேர்ல தானே எல்லாம் செஞ்சுட்டோம், சிம்பிளா கர்த்தர் சொல்வார், நீங்க என் பேர்ல செஞ்சீங்கப்பா, ஆனா உண்மையிலேயே என்னுடைய வல்லமையில செய்யல, உண்மையிலேயே நீங்க என்ன கிட்ட நீங்க வரல, உங்களை வழி நடத்தினவர் வேற ஒரு இயேசு. கிளியரா சொல்லிடுவோம், நீங்க அக்கிரமம் தான் செஞ்சீங்க. என்னது அக்கிரமம், கர்த்தர் இயேசுவின் பேர்ல தீர்க்க தரிசனம் சொன்னது, நோய்கள் குணப்படுத்தினது, விசுவாசிகளை விரட்டினது, கர்த்தர் இயேசுவே சொல்றாரு, அதெல்லாம் என்னது அக்கிரமம் சொல்றாரு. ஏன் அக்கிரமம் சொல்றாரு, ஒரு வசனம் வாசிங்க, ரெண்டு தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் 9:10. பாருங்க இந்த அடையாளங்கள் அற்புதங்கள் எல்லாமே யாருடைய வல்லமையின்படி நடக்கும், அக்கிரம காரனுடைய வல்லமையின்படி, சகலவித வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் நடக்கும். உண்மையிலே இந்த அற்புதங்கள் எல்லாம் என்ன அற்புதங்கள் சொல்றது வசனம், பொய்யான அப்படின்னு என்னன்னா, அற்புதங்கள் உண்மைதான், அதெல்லாம் நடக்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனா அதுல இருக்கிற பொய் என்னன்னா, அதெல்லாம் யார் பேர்ல செய்யப்படுது, இயேசுவின் நாமத்துல, அதுதான் பொய். அது இயேசுனுடைய நாமத்துல இல்ல, இயேசுனுடைய வல்லமையில இல்ல, வேற ஒரு இயேசுடைய வல்லமையில, வேற ஒரு இயேசுனுடைய நாமத்துல, சாத்தான் வல்லமையில தான் நடக்குது. உண்மையான கர்த்தர் இயேசுவின் பேர்ல இல்ல, அதான் சொல்றாரு இது அக்கிரமம். யார் செஞ்சிட்டா, சாத்தான் செஞ்சிட்டாரு, அதனால்தான் நீங்க கூட அக்கிரம செய்கைக்காரர் அங்க சொல்லுவாரு. சோ இதெல்லாம் பார்க்கிற சகோதர சகோதரிகளே, இப்படித்தான் அங்க வஞ்சிக்கப்பட்டு இந்த உலக ஜனங்கள் மத்தியில, கிறிஸ்தவர்கள் மத்தியில சாத்தானுடைய ஆளுகை ரொம்ப நேரம் போயிருக்கு. நம்ம என்ன இன்ன வரைக்கும் என்ன பார்த்தோம்னா, அந்த 5வது பாகம் அவனுடைய வஞ்சகங்கள் பத்தி பார்க்கணும். இந்த வஞ்சகம் முழுக்க இப்படித்தான் நடந்துட்டு இருக்குது. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் பத்தி சொல்லும் போது அருமையான வசனம் தான், 2 கொரிந்தியர் 2:11. சாத்தானால நாம் மோசம் போக மாட்டோம். யார் இந்த நாம் வகுப்பார், உண்மையான தேவனுடைய பிள்ளைகள். ஏன்னா அவங்களுக்கு சாத்தானுடைய தந்திரங்கள் எல்லாம் அறியாதவைகள் அல்ல, அவங்க புரிஞ்சு கொள்வாங்க. சோ சாத்தானுடைய தேவனுடைய உண்மையான பிள்ளைகளை சாத்தான் அங்க வஞ்சிக்க முடியாது பாக்குறோம். சரி, இப்போ இந்த வஞ்சகையான ஆளுகை எப்போ முடிவுக்கு வரும், சாத்தானுடைய இந்த வஞ்சகமான ஆளுகை எப்ப முடிவுக்கு வரும்னா, அது அவருடைய 6வது பாகத்துல பாக்குறோம், கட்டப்படுதல், சாத்தானுடைய கட்டப்படுதல். வசன வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 20:2-3 வாசிங்க. போதும். சோ அப்போ சாத்தான் அவருடைய இந்த வஞ்சகமான ஆளுகை இன்ன வரைக்கும் தொடர்ந்திருந்தாலும் கர்த்தர் இயேசு இரண்டாம் அருகில வரும் பொழுது அவர் செய்யக்கூடிய முதல் வேலை இந்த சாத்தானை பிடிச்சு 1000 வருஷம் என்ன பண்றார், அங்க கட்டி வைக்கிறார். செயல்படாத நிலைமையில முழுவதுமாக அங்க கட்டி வைக்கிறது பாக்குறோம். அப்படி கட்டி வைக்கப்பட்டிருக்கும் பொழுது பாவம் செய்வதற்கு தீமை செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்காது. அப்படி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் உலக ஜனங்கள் சத்தியத்தை கற்றுக்கொள்வாங்க. ஆனா உலக ஜனங்களுக்கும் சபைக்கும் என்ன வித்தியாசம்னா பாருங்க, உலக ஜனங்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தின்படி நடப்பாங்க எப்போ சாத்தான் கட்டப்பட்டிருக்கும் போது. ஆனா சபை சத்தியத்தை கற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்வாங்க எப்போ, அவர் முழு வீச்சில் செயல்படும் போது. அதனால தான் சபைக்கு அழியாமை, ஆனா உலக ஜனங்களுக்கு என்ன கொடுக்கிறார், நித்திய ஜீவன் பூமியில. சபை பரலோக ஆசீர்வாதம், ஆனா உலகம் என்ன ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஏன்னா யார் ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கிறாங்க, யார் ரிஸ்க் எடுத்தது அதிகமா, சபையா உலக ஜனமா? என்ன சபை பாருங்க, நம்ம வந்து நம்முடைய போராட்டம் யாரு கூட இருக்குது, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, யாரு கூட, ஆவிகளோடும் துறைத்தனங்களோடும் பொல்லாத சேனைகளோடும். யார் அவங்க, சாத்தான் விழுந்து போன தூதர்களோடு நமக்கு அந்த இருக்குது போராட்டம் இருக்குதுங்க. நம்ம மைண்ட்ல வர ஒரு பாவ சிந்தை யார் உண்டு பண்றார், சாத்தான் உண்டு பண்றார், விழுந்து போன தூதன் உண்டு பண்றார், கோபம் வயிற்றுச்சலே பொறாமை யார் உண்டு பண்றா, இதெல்லாம் இவங்க உண்டு பண்றது. நம்மளை பாவத்துக்கு நடத்துறதுன்னா இவங்க இன்னைக்கு ரொம்ப டெஸ்டிங் இருக்கு சபைக்கு மென்டலி, ஆனா உலக ஜனங்களுக்கு இருக்காது. ஏன்னா உலக ஜனங்களை தேவன் நடத்தும் போது சாத்தான் ஏற்கனவே என்ன இருப்பார், கட்டப்பட்டிருப்பார். அந்த வசனம் அந்த சூழ்நிலையில வசனம் வாசிச்சோம்னா ஏசாயாவில் மன்னிக்கணும் ஆபகூக்கு 2:14 வாசிங்க. அந்த 1000 வருட அரசாட்சியில சாத்தான் கட்டப்பட்டிருப்பார். அப்போ பூமி கட்டரை அறிகிற அறிவினால நிறையும் சகோதர சகோதரிகளே. சோ இப்படித்தான் அவருடைய ஆளுகை எங்க முடிவுக்கு வருது, கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகையில. ஆனா அதற்கு பின்பு என்ன ஆவார் சாத்தான், பாருங்க சாத்தான் இன்னும் அழிக்கப்படல, 1000 வருடம் முழுக்க எப்படி இருக்கிறார், கட்டப்பட்டு தான் இருக்கிறார், ஆனா உயிரோட தான் இருக்கிறார். சாத்தானுடைய இறுதியான அழிவு எப்ப வரும்னா, அந்த அழிவுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு விடுதலை கூட வருது. எப்ப வருது, 1000 வருட அரசாட்சி முடிவுல ஒரு விடுதலை, அந்த விடுதலை தொடர்ந்து அவருக்கு இறுதியான அழிவும் கூட இருக்கு. இதை குறிச்சு வசனம் 20 அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 3 வசனம் ஆகும். இது 7 பாகம், அவருடைய விடுதலை மற்றும் இறுதியான அழிவு. ஆமா, லிட்டில் சீசன், சாத்தான் விடுதலையாக்கப்பட்டு ஜனங்களை வஞ்சிக்கிற அந்த கொஞ்ச காலம் 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு அங்க வரும். கண்டிப்பா அவர் விடுதலை ஆவார். அப்போ விடுதலை ஆவதற்கு முன்னால என்ன இருப்பார், என்ன இருக்கும்னா, உலக ஜனங்கள் பாவத்தை விட்டு விடுதலை ஆகி பரிபூர்ண மடங்க ஜனங்களா இருப்பாங்க. ஏன்னா 1000 வருடம் முழுக்க யாருடைய ஆளுகைக்கு உட்பட்டிருப்பாங்க, அவங்க கர்த்தர் இயேசுக்கும் மகிமையடைந்த சபையினுடைய ஆளுகைக்கு உள்ள இருந்து பரிபூர்ண தடைஞ்ச ஜனங்கள் இருப்பாங்க. ஆனா அந்த ஜனங்களை கூட சாத்தன் என்ன பண்ணுவார், கட்டவிழ்க்கப்பட்ட பின்பு வஞ்சிப்பார். வஞ்சித்து அவரோடு கூட அங்க சோதனைக்கு உட்படுத்தி சிலர் அங்க போவாங்க, தேவனுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவாங்க. அப்ப நம்ம பாக்குறோம் அந்த இறுதியான அழிவு நடக்கும். 9 வசனத்துல ஆமா, இன்னொரு வசனம் மத்தே 25:41. பிசாசுக்காக அவருடைய தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னி எது குறிக்குதுன்னா, நித்தியமான அழிவு, அதாவது கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன், அதுதான் அங்க குறிக்குது. 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு கொஞ்ச காலத்துக்கு சாத்தான் விடுதலையாக்கப்பட்டாலும் அந்த கொஞ்ச காலத்துல அவர் தேவனுக்கு விரோதமா செய்யக்கூடிய செய்கைகளினால வானத்திலிருந்து அவர் மீது அக்னி இறங்கி, அதாவது தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உள்ளாகி அவர் முற்றிலுமான அழிவை அங்கு அடைவார் என்று நம்ம இந்த வசனங்கள்ல பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இதைத்தான் ஏசாயா 14:15 வசனத்துல வாசிக்கிறோம். வசனம் பாருங்க.
ஆமா. சோ வானங்களுக்கு மேல ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேல சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடங்கள்ல நான் போய் உட்காருவேன், மேகங்களுக்கு மேல ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொல்லி இந்த 6000 வருஷ தீமை காலத்துல உலக ஜனங்களை வஞ்சித்து வஞ்சகமான ஆளுகை செய்தாய். ஆனாலும் கடைசியில அணி அகாதமான பாதாளத்துல தள்ளுண்டு போனாய். இப்படித்தான் அவருடைய அந்த இறுதியான அழிவு அங்க 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு அங்க நடக்கும் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இந்த பாடத்துல நாம அங்க பார்த்தோம் என்னன்னா, சாத்தானுடைய ஆரம்பம், அவருடைய வளர்ச்சி, அவருடைய விழுகை, அதற்கு பின்பு அவருடைய லட்சியங்கள், அவருடைய ஆளுகை, அவருடைய வஞ்சகம், அவர் கட்டப்படுதல், அவருடைய நிச்சயமான அழிவு. சோ இது இதுதான் சாத்தானை பற்றி நம்ம வேதத்துல படிக்கக்கூடிய விஷயங்கள் சகோதர சகோதரிகள். சோ நாம் நினைக்கிறது போல அவர் வந்து கோரமான ரூபத்தோடு கொஞ்சம் வல்லமை கொஞ்சம் ஞானத்தோடு இருக்கிறவர் கிடையாது. அவர் தேவனுடைய மகிமையான சிருஷ்டி, பூரண அழகுள்ள ஞானமுள்ள சகல குணலட்சணங்கள் உடையவரா சிருஷ்டிக்கப்பட்டிருந்த ஒரு பாதுகாக்கிற கெருபின் லூசிபர், அவரைத்தான் தேவன் சிருஷ்டித்தார். கோடி கோடி வருஷங்களே அந்த லூசிபர் மிகாயலாக கர்த்தர் இயேசுவோடு கூட இசைந்து காணப்பட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க பரலோகத்துல. எப்போ மனு குலத்தை தேவன் சிருஷ்டித்து அவங்களை பாதுகாக்கிற மாபெரும் பொறுப்புல லூசிபரை வைத்தாரோ அங்கத்தான் லூசிபருக்கு மனமே தீமை உண்டாகி தேவனுக்கு விரோதமா பொய் சொல்லி தேவனுடைய எதிராளி ஆகினான். அன்னையிலிருந்து தேவனுக்கு மாத்திரம் இல்ல, தேவனுடைய உண்மையான ஜனங்களுக்கும் அவர் என்ன எடுக்கிறாரு, விரோதியா எடுக்கிறார். ஆனா ரொம்ப தந்திரமா ஜனங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி சத்தியத்தை அசத்தியம் என்று சொல்லி, அசத்தியத்தை சத்தியம் என்று சொல்லி, கிறிஸ்தவர்களுடைய மனதையும் குருடாக்கி பொய்யான இந்த அந்திகிறிஸ்த அமைப்புகளின் மூலம் இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவர்களும் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் அங்க வச்சிருக்கிறார். ஆனா கண்டிப்பா கட்டப்படுவார் எப்போ, கர்த்தர் இயேசுவின் 2வது வருகையின் போது 1000 வருஷத்துக்கு அவரு கட்டப்பட்டு இருப்பார். அதற்கு பின்பு அழித்து விடப்பட்டு மீண்டும் என்னவார், இறுதியான அழிவுக்கு போவார். அந்த அழிவுக்கு பின்பு மீண்டும் சாத்தானே மீண்டும் வருவதே கிடையாது சகோதர சகோதரிகளே. ஆனாலும் கூட இங்க உங்களுக்கு நம்ம அந்த ஒரு பாயிண்ட் என்ன சொல்றோம்னா, சாத்தான் பத்தி பேசும்போது நம்ம அவருக்கு என்னதான் கொடுக்குறோம், அவர் இல்லைங்களா, அவர் அவர் அவர். உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்திருக்கலாம், சாத்தான் பத்தி பேசும்போது எவ்வளோ மரியாதையா அவரு அவரு அவர். ஏன் அப்படிதான் சொல்லணும் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், ஏன்னா மரியாதை குறைவா நம்ம பேசக்கூடாது. ஏன்னா அவர் யாருடைய சிருஷ்டி, தேவனுடைய சிருஷ்டி, கர்த்தர் இயேசுவின் சிருஷ்டி, சும்மா விளையாட்டு பொம்மை கிடையாது, மகிமையான சிருஷ்டி. அது மாத்திரம் இல்ல, ஒரு வசன வாசிங்க, யூதால யூதால 8வது வசனம் வாசிங்க. யார் அவரு, பிரதான தூதனாகிய மிகாயேல், இயேசு கிறிஸ்து இல்லீங்களா. இப்ப வசனம் வாசிங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து பிரதான தூதனாகிய மிகாயேலா இருந்த போது பிசாக்குற என்ன பண்றாரு, தர்கிச்சு பேசுறா. தர்கிச்சுனா என்ன, தர்கிச்சு பேசுறது என்ன, ஆர்கியூமெண்ட், யாருக்கு யாருக்கும். இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் ரகசியமான சீனு, இதெல்லாம் தேவனுடைய திட்டத்துல புரிஞ்சுக்கிட்டீங்களா. யாருக்கு யாருக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் போயிருக்குது, ஏசு கிறிஸ்துக்கும் சாத்தானுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் போயிருக்கு. எந்த விஷயத்துல, மோசையினுடைய சரீரத்தை குறிச்சு. ஏன் மோசையினுடைய சரீரம் என்னாச்சு, என்னாச்சு மோசையினுடைய சரீரம், அழுகி போலையா, அப்படி இருக்க வசனம், அது மறைஞ்சு போச்சு அவ்வளவுதான். எங்க என்னாச்சுன்னு தெரியாது, மறிச்சாலும் தான் தெரியாது, அவர் சரீரம் என்னாச்சுன்னு தெரியல. இது யார், இஸ்ரேல் ஜனங்கள் வந்து சொன்னது நம்ம வசனத்தில் படிச்சிருக்கிறோம். ஆனா இந்த விஷயம் யாருக்கு யாருக்கும் பெரிய சண்டையா இருக்குது பாருங்க. நம்ம பூமியில நடந்த விஷயம் படிச்சிருக்கிறோம், அவருடைய சரீரம் காணா போச்சு, இஸ்ரேல் ஜனங்கள் தேர்னாங்க எல்லாம் படிச்சிருக்கிறோம். ஆனா அங்க கண்ணுக்கு தெரியாத பரலோகத்துல கூட ஒரு ஆர்கியூமெண்ட் யார் யாருக்கும் போச்சு, இயேசு கிறிஸ்துவுக்கும் அங்க சாத்தானுக்கும் மிகாயேலுக்கும் லூசிபருக்கும். அப்போ அந்த விஷயத்துல பாருங்க என்ன படிக்கிறாங்க வசனம், இல்ல இல்ல மிகாயே மோசையினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்கிச்சு பேசினார். ஆர்கியூமெண்ட் ஆயிருக்கு, மோசை என்ன ஆயிருக்கு, நான் என்ன ஆயிருக்கணும், மோசையினுடைய சரீரம் மோசை மறுச்சோன்ன பிசாஸ் என்ன யோசிச்சிருப்பாருன்னா, நல்ல சான்ஸ் கிடைச்சது அவருக்கு. ஏன்னா இவங்க வந்து சும்மாவே என்ன பண்ணிடுவாங்க, ஒரு கன்றுக்குட்டி சிலை செஞ்சுட்டு வணங்க ஆரம்பிக்கிறவங்க யாரு, இஸ்ரேல் ஜனங்க. மோசை அவங்களுக்கு எப்படி இருந்தார், கிட்டத்தட்ட தேவன் மாறி 40 வருஷம் வழி நடத்தினார் இல்லைங்களா. இப்ப மோசை செத்து போயிட்டார், அவருடைய சரீரம் கிடைச்சா ஜனங்கள் என்ன பண்ணிடுவாங்க, அது பெரிய நித்திய நித்திய காலத்துக்கு ஒரு பெரிய விக்கிரகமா வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஜனங்களை டைவர்ட் பண்றதுக்கு யார் ட்ரை பண்ணிருக்கிறாங்க, ட்ரை பண்ணிட்டு சரீரம் பார்த்தா அந்த சரீரம் என்ன இருக்கு ஏற்கனவே கிரைஸ்ட் வந்து நல்லா பண்ணிட்டார், ரொம்ப ஞானமா அப்படியே மறைச்சிட்டார். இப்போ போய் கேக்குறார், எங்க கிரைஸ்ட் கிட்ட இந்த சரீரம் எங்க வச்சீங்க, நீங்க தான் எங்கேயாவது வச்சிருக்கணும். ஆனா இது கண்ணுக்கு தெரியாத மண்டலத்துல நடந்தது, யாருக்கும் தெரியல. பட் இங்க யூதா புஸ்தகத்துல அந்த ரெஃபரன்ஸ் இருக்கு, ஒரு ஆர்கியூமெண்ட் போடுற சீரியஸ் தான். அந்த ஆர்கியூமெண்ட்ல சேட்டனுக்கும் கிரைஸ்டுக்கும் ஆர்கியூமெண்ட் வரும்போது வசனம் முக்கியமான வசனம் பின்னாடி படிங்க பாத்தீங்களா, மிகாயேல் சாத்தானை தூஷணமாய் குற்றப்படுத்திருக்கு. என்ன பண்ணல, துணியில எக்ஸாம்பிள் பாத்தீங்களா, யாரே துணியில, ஏசு கிறிஸ்துவே துணி. ஏன்னா ஏசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும், அவர் தான் சிருஷ்டித்தார் யார, லூசிபர். யாரோட வல்லமையில சிருஷ்டிக்கப்பட்டார், தேவனுடைய வழி. அப்ப அவர் உண்மையில யாருடைய சிருஷ்டி, தேவனுடைய மறைமுகமான சிருஷ்டி. அந்த ரெஸ்பெக்ட் யார் கொடுக்கிறா, இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டு என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராது. என்ன பியூட்டிஃபுல் ஒரு முன் உதாரணம் பாருங்க, கர்த்தர் இயேசு ஏன் இப்படி செஞ்சிட்டார், தாத்தா போ வெளியே போ சொல்லிருக்கலாம் இல்லைங்களா, ஆனா துணியில. ஏன்னா அவர் தெரியும் தேவனுடைய சிருஷ்டி. அதான் சொல்றாரு, நீ ரொம்ப குறும்பு பண்ற, நான் உன்னை எதுவும் சொல்லல, உன்னை யாரே பார்த்துக்கிட்டோம், உன்னை தேவனே பார்த்து, நீ போ கிளம்பிட்டே இரு கிளம்பிட்டே இரு சொல்லிட்டு. அதே எக்ஸாம்பிள் தான் நம்ம கூட. என்னன்னா அவர் சாத்தான் தான், ஆனா கூட யார் அவரு, அதுக்காக பெரிய மரியாதை எல்லாம் ஒண்ணு கூட. இன்னைக்கு அவர் யாரு, தேவனுடைய எதிராளி. ரொம்ப முக்கியமா நம்முடைய எதிராளி கூட, கொஞ்சம் கூட விறக கிடையாது நமக்கு. ஆனா என்னன்னா அது தேவனுடைய சிருஷ்டிங்கிறதுனால பாருங்க, உதாரணத்துக்கு சொன்னா இப்ப ஒரு நம்ம ஒரு ஒரு பையன் வாலிப பையன் வச்சுக்கோங்க, ரொம்ப குறும்பு அட்டகாச ரவுடித்தனம் பண்றார், அவர் அவனே இவனேன்னு தான் சொல்றான் வைங்க. ஆனா அவங்க அப்பா வந்து ரொம்ப நல்ல மனுஷன், அவரை நம்ம ரொம்ப மதிக்கிறோம்னு வைங்க. இந்த பையனை திட்டிட்டு இருக்கிறோம், திடீர்னு அவங்க அப்பா வந்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க அப்பா கூட இந்த மாதிரி அந்த பையன் என்ன பண்ண மாட்டோம், திட்ட மாட்டோம். ஆனா அந்த பையன் தான் பண்றான், குறும்புத்தனம் ரவுடித்தனம் தான் பண்றா. ஆனா யாருக்காவது அந்த பையனை நம்ம திட்டதில்லை, அவங்க அப்பா மேல வச்ச மரியாதை. அதே மாதிரிதான் நமக்கு யாருமே அதிக மரியாதை வச்சிருக்கிறோம், நம்முடைய தேவன் தான், நம்ம சிஷ்டித்த தேவன் தான், யாரையும் கூட சிஷ்டித்து இருக்கிறாரு, அங்க லூசிபர் கூட. அதனால கொஞ்சம் ரெஸ்பெக்டா பேசு, சும்மா அவனே அவனேன்ட்டு பேச வேண்டாம். அவருக்கான நியாய தீர்ப்பு தேவனே வச்சிருக்கிறாரு, நிச்சயமா அவரே நித்திய நித்திக்கும் அழிய போகிறார் சகோதர சகோதரிகளை. அப்போ சாத்தான் எப்படிப்பட்ட சிருஷ்டியா இருந்து எப்படிப்பட்ட சிருஷ்டியா இருக்கிறார், என்ன ஆக போறார் என்பதை எல்லாம் நாம பார்த்தோம் சகோதர சகோதரிகளே. இவருடைய கைகள்ல பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் தான் அதுக்கு முன்னாடி நாம பார்த்தோம் அந்திகிறிஸ்து அமைப்பு. இப்படிப்பட்டவரோடு தான் நம்முடைய போராட்டங்கள் இருக்குதே வரக்கூடிய நாட்கள்ல. ஆனால் இந்த உலகத்துல இருக்கிற அவரை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அந்த நம்பிக்கை தைரியம் நமக்கு எப்பொழுதுமே இருக்கணும். பொறுமையோடு கேட்ட நம் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக, ஆமீன்.
அதனை பற்றி விவரத்தில் குறிப்பிட்டு ஏன்